மனிதர்கள் ஒவ்வொருவருக்கும் அவர்களுடைய மனதில் அவருடைய வாழ்க்கையை பற்றிய நல்ல செய்திகள் ஒவ்வொரு மூச்சிலும் அறிவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. நல்லபடியாக வாழுங்கள், நல்ல வாழ்க்கையை வாழுங்கள், சிறப்பான வாழ்க்கையை வாழுங்கள், சுகமான வாழ்க்கையை வாழுங்கள் என்று ஒவ்வொருவருக்கும் அவரவருடைய இறைவன் அவரவர்களுக்கு அறிவித்துக் கொண்டிருக்கின்றான். ஒவ்வொரு மூச்சிலும் அந்த மூச்சில்தான் இந்த செய்தி அமைந்திருக்கின்றது. அதனை யார் ஏற்றுக்கொள்கின்றார்களோ அவர்களுக்கு வாழ்வு பிறக்கிறது, வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு மூச்சும் வெளியேறும் பொழுது என்னுடைய உயிர் வெளியேறுகின்றது, பிறகு மறுமூச்சில் என் உயிர் படைக்கப்படுகின்றது. அந்த படைப்பில் அழகான ஒரு செய்தி ஒரு இன்ஸ்பிரேஷனாக எனக்கு என்னுடைய மனதுக்கு ஊட்டப்படுகின்றது, நம்பிக்கையுடன் ஊட்டப்படுகின்றது. அது உங்களுடைய அழகான தேவையாகவும் உங்கள் மனம் ஏற்கிறது. இப்பொழுது நாம் வெறுமனே மூச்சு விட்டுக்கொண்டும் மூச்சை எடுத்துக்கொண்டும் இருக்கவில்லை. ஒரு செய்தியோடு அந்த காற்றானது என்னை நெஞ்சத்தில் இறங்குகின்றது. அங்கு நான் உணர்கின்றேன் இந்த செய்தியினுடைய உயிரோட்டத்தினுடைய ஒரு அமைப்பு. உயிரோட்டம் உள்ள ஒரு செய்தியை நான் எனக்காக என் இறைவனிலிருந்து கிடைக்கப்பெறுகின்றேன். என்னுடைய உள்ளத்தில் உயிர் மூச்சாக நான் மூச்சு விடுகின்றேன் என்று கூறும்பொழுது உயிர் மூச்சு விடுகின்றேன், உயிர் மூச்சை பெற்று உயிர் மூச்சை விடுகின்றேன். இது நான் ஏற்பதும் பிறகு நிராகரிப்பதும். இந்த இரண்டில் ஏற்பது இருக்க வேண்டும், நிராகரிப்பது நடக்கக்கூடாது. என்னுடைய செய்திகள் அனைத்துமே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு வகையான நடைமுறையையும் சாராதது. இறைவனிடமிருந்து எனக்கு அறிவிக்கப்படக்கூடிய ஒரு செய்தி ஒரு படைக்கும் சக்தியை கொண்டிருக்கின்றது. படைப்பாளனிடமிருந்து எனக்கு அந்த மூச்சு கிடைக்கின்றது, அதே மூச்சை நான் வெளிவிடுகின்றேன். இதற்கிடையில் எனக்கான உயிரோட்டம் கொண்ட ஒரு செய்தியானது என்னை நெஞ்சத்தில் தங்குகின்றது. அது உயிராகும். காற்று உயிர் இல்லை. காற்றில் இருக்கக்கூடிய உங்களுடைய மூலக்கூறுகள் ஆக்சிஜன், ஹைட்ரஜன், ஹீலியம், கார்பன், ஆக்சைடு, இது எந்த ஒன்றுமே உயிரோட்டம் கிடையாது. அந்த செய்திக்கு ஒரு உயிர் இருக்கின்றது. அதனை நீங்கள் விரும்பியோ விரும்பாமலோ நம்பிக்கை கொள்கின்றீர்கள், எனக்கு இது வேண்டும் அல்லது நிகழ்ந்தால் நன்றாக இருக்கும் என்ற எதிர்பார்ப்போடு அந்த மூச்சை அந்த சுவாசத்தை நீங்கள் அதனோடு கலந்திருக்கக்கூடிய செய்தியை கிரகிக்கின்றீர்கள். இங்கு உங்களுடைய வாழ்க்கை ஆரம்பமாகின்றது. நீங்கள் கவனிக்க வேண்டும், ஒவ்வொரு மூச்சிலும் இறைவனிடமிருந்துள்ள ஒரு செய்தி அங்கிருக்கின்றது. அது படைப்பாளனால் உங்களுடைய வாழ்க்கையை புதிய வாழ்க்கையாக துவங்க இருக்கின்றது என்பதை அறியுங்கள். உங்களுடைய வலிகள் இருக்கின்றன, வேதனைகள் இருக்கின்றன, மனவேதனைகளும் இருக்கின்றன, சூழ்நிலை கஷ்டங்களும் இருக்கின்றன, குடும்பத்தின் சிக்கல்களும் இருக்கின்றன, மனதில் ஒரு அழுத்தமும் இருக்கின்றது, கவலையும் இருக்கின்றது. எந்த நேரமும் இந்த கவலை வேண்டாம் என்ற ஒரு எண்ணம் இருக்கிறது. அது உயிர் மூச்சாக உங்களுக்கு உங்களுடைய இறைவனால் கிடைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது, ஊட்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. கவலையும் துயரங்களும் வேண்டாம் என்று, வேண்டாம் என்று மட்டும்தான் உங்களால் கொள்ள முடியுமே தவிர அதனை எப்படி நாம் நிவர்த்தி செய்து கொள்வது என்பதை பற்றிய அறிவு நமக்கு இல்லை. இருந்திருந்தால் என்றோ நான் அதை குணமாக்கிக் கொண்டிருப்பேன், சுகப்படுத்திக் கொண்டிருப்பேன். சிக்கல்களில் இருந்தும் நெருக்கடிகளில் இருந்தும் என்னை நான் எப்பொழுதோ பாதுகாத்துக் கொண்டிருப்பேன். ஆனால் இன்று நான் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன் ஒரு கஷ்டத்தை, ஒரு சுகவீனத்தை, மனதளவிலும் சரி உடல் அளவிலும் சரி அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன். இது வேண்டாம் என்ற அந்த நற்செய்தியோடு என்னுடைய மூச்சு இறங்கிக் கொண்டிருக்கின்றது, இயங்கிக் கொண்டிருக்கின்றது. ஒவ்வொருவருக்கும் அப்படித்தான். சுகம் வேண்டும் என்ற அந்த ஒரு மூச்சு இல்லாமல் எந்த மூச்சும் இல்லை. சுகம் எனக்கு வேண்டும் என்ற அந்த அவசியம் இல்லாமல் ஒரு மூச்சும் இல்லை. இறைவன் நமக்காக செய்தி அறிவித்துக் கொண்டிருக்கின்றான். இந்த செய்தியானது என்னுடைய நெஞ்சத்தில் எனக்கு சுகமான உணர்வாக இறங்கிக் கொண்டிருக்க அந்த உணர்வை நான் என்னுடைய அவ்வளவு உணர்வை கொண்டும் ஏற்கிறேனா இல்லையா, அதை பற்றி கவனத்தோடு இருக்கின்றேனா இல்லையா என்பதை பற்றிய அந்த உணர்வை நான் மேற்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மூச்சையும் நீங்கள் கவனிக்க வேண்டும். அதில் இறைவனுடைய செய்தி இருக்கிறது என்பதையும் அறிய வேண்டும். அந்த மூச்சில் இறைவனுடைய செய்தியை நான் அறிவேனேயானால் இப்பொழுது அறிகின்றேன், இதனை நான் எனக்கு உரிய வகையில் படைப்பவன் இல்லை, படைப்பாளன் ஒருவனை தவிர, அவன் எனக்கு உதவி செய்தால் தவிர இதில் எனக்கு நன்மை இல்லை. இந்த என்னுடைய மூச்சிலிருந்து நான் படைக்க இருக்கக்கூடிய ஒன்றை நிச்சயமாக இறைவன் ஒருவன் தான் படைக்க வேண்டுமே தவிர அதனை நான் படைப்பவன் இல்லை. என்ன நடக்கிறது என்றால், ஒரு மூச்சில் இறைவன் நீங்கள் சுகமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று கூறிக்கொண்டிருக்க அதனை நான் அமைக்க இருக்கின்றேன் அந்த சுகத்தை. இந்த இரண்டுக்கும் இடையில் நாம் அறிய வேண்டியது, இந்த சுகவினத்தை நான் என்னுடைய அறிவை கொண்டு சம்பாதித்ததுதான். இப்பொழுதும் சரி, என் மனம் கவலைக்குள்ளாகிறது. கவலை என்ற ஒரு உணர்வு என்னவென்றால், எனக்கு ஒரு தேவை இல்லை, அதனை நான் நீக்கிக் கொள்ள வேண்டும். மனசுக்கு கஷ்டமாக இருக்கின்றது, ஆனால் வழியில்லை என்று கூறும் பொழுது கவலை ஏற்படுகிறது. நான் கவலையோடு இருக்கும் காலமெல்லாம் எனக்கு அறிவிக்கப்படுகின்றது, நீங்கள் உங்களுடைய சுகங்களில் வாடுங்கள் என்று. ஆனால் அதனை நான் என்னுடைய சுகத்திற்கு ஆதரமாக்கிக் கொள்ளக்கூடிய அறிவை பெற்றிருக்கவில்லை. ஆனாலும் அந்த அறிவை நான் உபயோகப்படுத்துகின்றேன். இன்னமும் அறிய வேண்டும், என்னுடைய அறிவின் காரணமாக நான் சம்பாதித்ததுதான் இந்த சுகவீனம், மனதிற்குரிய சுகவீனம். நான் சம்பாதித்த அந்த சுகவீனத்தை என்னுடைய அறிவை கொண்டு மீண்டும் முயற்சிப்பேனேயானால் இன்னும் அதிகமாகவே தவிர குறையாது. யார் அறிவித்தது என்பதை நான் பார்க்கும் பொழுது அது உள் உணர்வாக கிளம்புகின்றது. என்னுடைய சுகவீனங்கள் மனதும் சரி உடலும் சரி நீங்க வேண்டும் என்று. அது உங்களை படைத்த இறைவனால் உங்களுடைய நெஞ்சத்தில் அவனுடைய நற்செய்தியாக ஒவ்வொரு மூச்சின் காற்றிலும் இறக்கப்படுகின்றது. வழிபட்டு நடங்கள், அந்த உணர்வுக்கு வழிபடுங்கள். என்னுடைய பெருமையை நான் விடுகின்றேன், நான் வாழ்கின்றேன் என்ற அந்த பெருமையை விடுகின்றேன். எனக்கு நான் சுகத்தை சம்பாதித்துக் கொள்வேன் என்ற அந்த கெட்ட வழிகளை நான் நிராகரிக்கின்றேன். பணம் காசு ஒன்றுதான் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் முயலக்கூடியதும் முயற்சிக்கக்கூடியதும் அடையப்பெறுவதும் அபகரிப்பதும், பிறகு அவற்றை அவ்வளவையும் இழந்துவிட்டு நான் வாழ விரும்புகின்றேன், என்னுடைய நோய்கள் குணமானால் போதும், என்னுடைய கஷ்டங்கள் நீங்கினால் போதும், நான் சம்பாதித்த அவ்வளவையும் கூட கொடுத்து விடுகின்றேன், பகரமாக இழப்பீடாக கொடுத்து விடுகின்றேன், எனக்கு உயிர் பிச்சை கிடைத்தால் போதும் என்று அந்த நிலை ஏற்படுமே அந்த நாளிலன் இறைவன் உங்களுடைய உயிர் மூச்சில் இறக்குகின்றான். நான் உங்களுக்கு இறக்குவதெல்லாம் நீங்கள் உங்களுடைய உயிர் மூச்சை பிடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள், சுகமாக இருக்க வேண்டும், உங்களுக்கு வாழ்க்கை நல்ல வாழ்க்கையாக சிரமமில்லாத வாழ்க்கையாக உங்களுடைய வாழ்க்கை நடக்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு செய்தி அறிவித்துக் கொண்டிருக்கின்றேன். உள்ளிருந்து அது கிரகிக்கப்பட்டு உங்கள் உணர்வாக மாறுகின்றது. காற்றில் செய்திகள் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கின்றன என்பதை அறியுங்கள். மனிதர்களுடைய செய்திகள் காதுகளில் ஒழித்து பிறகு மூளைக்கு சென்று பிறகு இங்கு இறங்குகிறது. இறைவனுடைய செய்திகள் காற்றின் மூலமாக நெஞ்சத்தில் உணர்வாக இறங்கி அது உங்களுடைய பெரும் ஆசீர்வாதமாக அமைகின்றது. இறைவனிடமிருந்து சுகமடையுங்கள். நீங்கள் வழிபட வேண்டும். ஏற்றுக்கொண்டேன் என் இறைவனே என்று ஒவ்வொரு மூச்சிலும் அழகான செய்திகளுக்கு உங்களுடைய உணர்வின் மூலமாகவே பதிலளியுங்கள். எனக்கு வழிபட்டு நடப்பதை தவிர வேறு வழியில்லை. நீ எதனை எனக்கு அறிவிக்கின்றாயோ அழகான செய்தியாக அதனை நான் ஏற்கின்றேன். ஏற்றுக்கொண்ட பிறகு அதற்கே நான் வழிபட்டேன். வழிபடுதல் என்ன? என்னிடம் அறிவு கிடையாது, என் அறிவை கொண்டு நான் சம்பாதித்த தீமைகளிலிருந்து விலக வேண்டும் என்றால் என் அறிவை நான் நிறுத்திக் கொள்கின்றேன். என் அறிவை நான் உபயோகப்படுத்துவதிலிருந்து என்னை நான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டி உன்னிடமே திரும்புகின்றேன். நன்மையான சொற்கள், இறைவனுக்கு உகந்த சொற்களாக நீங்கள் பேசுங்கள். உங்கள் இறைவனுக்கு பதிலடியுங்கள். ஒவ்வொரு மூச்சிலும், உள்மூச்சில் உங்களுக்கு சுகமான செய்திகள் வருகின்றன. மூச்சை வெளியேறும் பொழுது ஏற்றுக்கொண்டேன் இறைவனே என்று அந்த மூச்சு வெளியேற வேண்டும். இவ்விதமாக அந்த மூச்சு வெளியேறும் பொழுது ஏற்றுக்கொண்டதன் காரணமாக அகிலங்களில் உங்களுடைய சூழ்நிலைகள் மாறுகின்றன. அகிலத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் உங்களை கவனிக்கின்றன. ஏனென்றால் இறைவனுடைய பேச்சை நீங்கள் வழிமொழிகின்றீர்கள், வழிபடுகின்றீர்கள். ஒவ்வொரு மூச்சிலும் சமாதானம் இருக்க வேண்டும். இறைவனுடைய வார்த்தைகளுக்கு நான் சமாதானம் அடைய வேண்டும். அந்த சமாதானத்திற்கு உங்களுக்கான பதில் வானங்களும் பூமியும் சேர்ந்து இணைந்து உங்களுக்கான சூழ்நிலைகளை மாற்றி அமைக்கின்றன. உங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் மாறுகின்றன. சூழ்நிலைகளுடைய தாக்கத்தை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நான் சுகமாக்கிக் கொள்வேன் என்று இருக்கும்போது ஏற்கனவே கெட்ட சூழ்நிலைகளை நான் சார்ந்து வாழ்கின்றேன். மனிதர்களிடமிருந்து நான் என்னுடைய சுகத்தையும் என்னுடைய அமைதியையும் பெற விரும்புகின்றேன். ஆனால் மனிதர்களிடமிருந்து தான் உங்களுடைய கவலையும் உங்களுடைய பயமும், அவர்களை பற்றி அச்சம்தான். இவர்களிடமிருந்து நான் எப்படி பாதுகாத்துக் கொள்வேன் என்னை, என் குழந்தைகளையும் என் சந்ததிகளையும் இவர்களை விட்டும் எப்படி பாதுகாப்பது? மனிதர்களை கொண்டுதான். அதிலும் குறிப்பாக உறவினர்களை கொண்டு. நான் இறந்துவிட்டால் என் சொத்துக்கள் அவ்வளவு அபகரித்து சென்று விடுவார்கள், என் குழந்தைகளின் நிலை என்ன என்று நீங்கள் பலகீனமான உங்களை சந்ததிகளை விட்டுச் செல்லும் பொழுது அந்த கவலையும் பயமும் எப்பொழுதும் இருக்கும். அப்பொழுதும் இறைவனுடைய வாக்குகள், இந்த நிகழ்வு நிகழக்கூடாது, நீங்களும் உங்களுடைய சந்ததிகளும் பாதுகாக்கப்பட வேண்டும். இது உங்களுக்காக உங்களுடைய இறைவன் அறிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய செய்தி. உங்களுடைய உள்ளத்தில் அவன் உங்களுக்கு உயிர் மூச்சாக அறிவிக்கின்றான். அது சுவாசங்களாக உங்களுடைய உள்ளத்தில் இறங்கிக் கொண்டிருக்கின்றன. நீங்கள் அவர்களுக்கு பதில் சொல்லுங்கள். யார் உங்களுக்கு உங்களுடைய நற்செய்தியை சுவாசம் மூலமாக இறக்குகின்றனோ, உயிர் செய்தி, உயிரோட்டமுள்ள ஒரு செய்தி, உயிர் மூச்சை இறக்குகின்றனோ, அதனை ஏற்றுக்கொண்ட பிறகு இந்த அழகான செய்திக்கு என் இறைவனே உன்னையே பொறுப்பேற்படுத்துகின்றேன். நாம் பிரார்த்தனைகளை மேற்கொள்கின்றோம். பிரார்த்தனை என்பது என்ன? என்னால் எது முடியாதோ அதற்கு என் இறைவனை நான் பொறுப்பேற்படுத்துகின்றேன், உன்னால் மட்டும்தான் முடியும் என்று. உங்களுடைய முயற்சிகளின் உச்சக்கட்டத்தில் உங்களுடைய முயற்சிகளுடைய பலன்கள் எதுவுமே இல்லை என்று தெரியும் பொழுது, சில பலன்கள் கிடைத்தன அவையும் பயனற்று போய்விட்டன என்பதை நீங்கள் அறியும் பொழுது உங்களுடைய மனம் அறிவிக்கப்படுகின்றது, உங்களுடைய இறைவன் இருக்கின்றான். அந்த நேரத்தில் நீங்கள் உங்களுடைய இறைவனை நீங்கள் திரும்புகின்றீர்கள், என் இறைவனே என்று. அவ்விதமாக இறைவனே என்று திரும்பும் பொழுது அகிலங்கள் சிவசாய்க்கின்றன. உங்களுடைய சூழ்நிலைகளை மாற்ற வேண்டி நீங்கள் எவ்வளவு வழிபட்டு பேசுகின்றீர்கள், எவ்வளவு நிராகரித்து பேசுகின்றீர்கள் என்பதை நிச்சயமாக அவை அறியும். ஏனெனில் நீங்கள் இறைவனுக்கு வழிபடும் பொழுது வானங்களும் பூமியும் உங்களுக்கு இணைந்து அவை செயல்பட வேண்டும். உங்களுக்காக அவை உங்களுடைய வேலையாட்களாக கூலியாட்களாக ஒவ்வொன்றும் வானங்கள் முதலாக பூமி வரையிலும் அடிமைகளாக இருந்து வேலை செய்ய வேண்டும். மனிதனுக்கு அந்த அதிகாரமும் தகுதியும் நிச்சயமாக இறைவன் அமைத்திருக்கின்றான். படைக்கப்பட்ட படைப்பினங்களிலேயே மனிதர்களுக்கு நிகரான உயர்ந்த படைப்பினம் கிடையாது என்பதை ஒவ்வொருவரும் அறிவீர்கள். உயிர் மூச்சின் மூலமாகத்தான் அறிவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. நாம் இதனை கணித்தவர்களும் இல்லை, இதை பற்றி ஆராய்ச்சி செய்தவர்களும் இல்லை. ஆனால் படைப்பினங்களிலேயே மிக சிறந்த படைப்பினம் எது என்று கேட்போமே ஆனால் உங்களுடைய இறைவனுடைய அனுமதியைக் கொண்டு மனிதன்தான் என்று கூறுவீர்கள். அகிலங்களுக்கு மேலாக உங்களை நான் அமைத்திருக்கின்றேன், ஒவ்வொரு படைப்புக்கும் மேலாக நீங்கள் இருக்கின்றீர்கள், அப்படித்தானே என்று கேட்கும் பொழுது ஆம் அப்படித்தான். இவ்வளவு உயர்வாக படைத்த பிறகு இறைவன் உங்களோடு இருக்க வேண்டும். அவன் உங்களுக்கு நெருக்கமாக இருக்கின்றான். அவன் உங்களுக்கு தன்னுடையமிருந்து தன்னுடைய ஆசீர்வாதங்களை, அழகான செய்திகளை, நற்செய்திகளை உங்களுக்கு அறிவிக்கின்றான். ஒவ்வொரு மூச்சிலும் அது உயிர் மூச்சு. நன்மையான செய்திகளை நான் கேட்டுக்கொண்டிருக்கும் வரையில் நான் உயிர் வாழ விரும்புகின்றேன். எனக்கு பாதகமான பயங்கரமான செய்திகளாக இருக்கின்றன, என்னுடைய வாழ்க்கைக்கு விரோதமான செய்திகளாக இருக்கின்றன என்று நான் அறியும் பொழுதெல்லாம் அந்த அச்சத்தில் நான் உறைந்தும் போவேன், அல்லது நான் மரணமும் அடைவேன். இவ்விதமாக இந்த சூழ்நிலைகளை மாற்றி நற்செய்திகளை கொடுக்கும் பொழுது என்னை அறியாமலேயே நான் ஏற்கின்றேன், என்னுடைய நிலைமை சீராகும் என்று. இதுதான் உங்களுடைய உயிர் மூச்சாக இருக்கின்றது. கெட்டவைகள் அவ்வளவு என சொல்லும் பொழுது நான் வாழ விரும்பவில்லை, என் மூச்சு நின்றுவிட்டால் போதுமானது, நான் இறந்தே போய்விடுகின்றேன், அல்லது என்னை நான் மாய்த்துக் கொள்கின்றேன் என்ற அளவுக்கு என் மனம் பரிதவிக்கும், மனம் விட்டு போகும். அந்த மனதை பாதுகாத்துக் கொண்டிருப்பது ஒவ்வொரு மூச்சிடம் இறைவன் நமக்காக அறிவித்துக் கொண்டிருக்கிற அந்த நற்செய்தி. நம்மை அறிந்தோ அறியாமலோ, தெரிந்தோ விரும்பியோ வெறுத்தோ நாம் அதனை ஏற்றுக்கொண்டோம். ஆனால் வழிபட்டு நடக்கின்றோமா என்பதுதான் அங்கு பிரச்சனையாக இருக்கின்றது. ஏற்றுக்கொண்டதன் காரணமாக உயிர் வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் அதை நிராகரிப்பதன் காரணமாக வேதனைகளோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உயிர் வாழ்க்கையை ஏற்றுக்கொள்வேனையானால் நான் அதனை நிராகரிக்கக்கூடாது. என்ன நிராகரிக்கக்கூடாது? உங்களுக்கான புதிய வாழ்க்கையை நான் அனுமதித்திருக்கின்றேன், அமைத்துவிட்டேன், இதில் உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். இப்பொழுது உங்களுடைய இறைவனிடம் நீங்கள் பொறுப்பேற்படுத்துங்கள். உங்களுடைய சக்தியும் உங்களுடைய வழிகளும் உங்களுடைய மக்களின் தொடர்பும் அவர்கள் மூலமாக நீங்கள் பயன்பெற முடியும் என்று விரும்பிய அனைத்தும் தோற்று போய்விட்டன, பொய்யாகிவிட்டன. இப்பொழுது நீங்கள் செய்வதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையினுடைய பாதை முடிவுக்கு வந்துவிட்டது, என்னுடைய பாதையை திறந்திருக்கின்றது, திரும்புங்கள். உங்கள் இறைவன் பக்கம் திரும்புங்கள். இதுவரையில் வெளிப்புற கண்களை கொண்டு மனிதர்களையும் அவர்களுடைய உதவிகளையும் நாடி நான் சென்று நான் இழிவும் வேதனையும் பட்டதுதான் மிச்சம். என் உயிரானது சேதப்படுத்தப்பட்டதுதான் மிச்சம். அதாவது என் மனம் சேதப்படுத்தப்பட்டதுதான் மிச்சம். அங்கிருந்தான் இந்த உயிர் வாழ்க்கை ஆரம்பமாகின்றது. நற்செய்திகள் அனைத்திற்கும் மனிதர்களை நான் இணையாக்கினேன், இணை வைத்தேன், இவர் உதவி செய்வார் என்று. இத்தகைய உறவினர்கள் எல்லாம் எனக்கு இருக்கின்றார்கள், அவ்வளவு பேரும் எனக்கு உதவி செய்வார்கள் என்று நான் நம்பினேன். இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கை இறைவன் பிறந்து திரும்புகின்றது, உள்மனத்தில் திரும்புகின்றது. உங்களுடைய மனதில் எது உயிர் மூச்சாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது, ஒரு சொல் இறைவனிடமிருந்து அழகான நற்செய்தி, அந்த செய்தியின் பக்கம் நீங்கள் திரும்புகின்றீர்கள். ஏற்றுக்கொண்டேன் இறைவனே என்று உணர்வின் மூலமாக பதிலடையுங்கள். ஒவ்வொரு நற்செய்திக்கும் ஏற்றுக்கொண்டேன், வழிபட்டேன் என்று உங்களுடைய வாய்களால் கூறாதீர்கள், உணர்வின் மூலமாகவே கூறி பழகுங்கள். அதனை ஏற்கும் பொழுது என் மனம் சமாதானமும் அமைதியும் அடைகிறது. வாயால் சொல்லும் பொழுது சமாதானம் அடைவதில்லை, பிரார்த்தனையும் நிறைவேறுவதில்லை. அத்தியாயம் 47:21 வசனம். அத்தியாயம் 47:21 வசனம். வழிபட்டு நடப்பதும் நன்மையான சொல்லுமே. எடுத்தடிப்படையே இறைவனுடைய வாக்கு. வழிபட்டு நடப்பதும் நன்மையான சொல்லுமே. இது உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஆரம்பம். நான் எதனை உங்களுக்கு அறிவிக்கின்றேனோ, உங்களுடைய உயிர் மூச்சாக நீங்கள் பெரும் துன்பத்தில் இருக்கும் பொழுது இந்த துன்பம் நீங்கட்டும் என்று நான் அறிவிக்கின்றேன். நீங்க வேண்டும் என்று ஒரு காரியம் உறுதியாகப்பட்டு உங்களுடைய உள்ளத்தில் அமைக்கப்பட்டு அந்த உறுதியான அமைப்பை வாக்கினை நீங்கள் ஏற்றுக்கொண்டு நடந்தே ஆக வேண்டும் என்றும் நீங்கள் உறுதி கொள்கின்றீர்கள். அது உறுதிப்படுத்தப்பட்டுவிட்ட ஒரு வாக்கு. வேறு யாரும் உங்களிடம் பேசவில்லை, உங்களுடைய இறைவன் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கின்றான். எந்த நேரமும் உங்களுக்கு நெருக்கமாக இருக்கின்றான். யார் கவனத்தோடு தங்களுடைய சுவாசங்களில் நற்செய்தி இருக்கிறது என்பதை அறிகின்றார்களோ அவர்கள் இதனை கிரகிக்க முடியும். இந்த நற்செய்திதான் உங்களுடைய உயிர் மூச்சு. இந்த வார்த்தையை கேட்ட பிறகுதான் எனக்கு மூச்சே வருகின்றது, எனக்கு உயிரை பிறந்தது என்று கூறக்கூடிய மக்களும் இருக்கின்றார்கள், நாமும் கூறியிருக்கின்றோம். பல சந்தர்ப்பங்களில் ஒரு நல்ல பேச்சை நாம் மிக இக்கட்டான சூழ்நிலைகளில் மாற்றும் பொழுது, தவிக்கும் பொழுது, ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு இருக்கிறது என்று கூறும் பொழுது, இப்போதான் இதை கேட்டபிறகுதான் உயிரே வருதுன்னு சொல்லுவோம். உயிர் என்பது உங்களுடைய வெட்டித்தனமான ஒரு அறியாத ஒன்றல்ல. இறைவனுடைய வாக்குகள் உங்களுடைய உள்ளத்தில் சுகமான வாக்குகள் அங்கு இறங்க ஆரம்பிக்கின்றன. உயிர் மூச்சாக அது மூச்சாகும். காற்று மூச்சு இல்லை, ஆக்சிஜன் மூச்சு கிடையாது. வென்டிலேட்டர்கிட்ட போட்டால் அவன் செத்தே போவாங்கிறது உறுதி, அவனுக்கு வாழ்க்கை கிடையாது என்று. வென்டிலேட்டரை போட்டு நீங்கள் ஒரு காலம் எந்த மனிதனும் சுகமாக்கிய கிடையாது. சுகமாக்கி வந்தாங்கன்னு சொன்னால் ஏற்கனவே உயிர் மூச்சு இருக்கத்தான் செய்யுது, இன்னும் கான்சியன்ஸ் இருக்குது. அதன் காரணமாக அந்த உயிர் மூச்சு இருக்கக்கூடிய நன்மையை அவர் விரும்புகிறாரே புழைச்சி விடுறார். எப்போ இருதயம் மூடப்பட்டு விட்டதோ, மனம் என்ற ஒன்று மூடப்பட்டு விட்டதோ, அவர் சுய நினைவை இழக்கிறார். என்ன நடக்குதுன்னு தெரியவில்லை. உயிர் மூச்சு காற்று அல்ல, செய்தி அங்கு இறங்குகிறது. அதனை நான் கிரகிக்கூடிய தன்மை இன்னும் பெற்றிருக்கின்றேன். ஆகையினால் எனக்கு கான்சியன்ஸ் ஸ்டில் அலைவ். இன்னமும் எனக்கு சுற்றுப்புற சூழ்நிலைகள் தெரிகின்றன. இங்கும் நான் கவனிக்கின்றேன், இங்கும் கவனிக்கின்றேன். இதனை நான் அதிகமாக நம்பும் பொழுது வழிபட்டேன், அதன் காரணமாக நான் பிழைத்து வந்தேன். டாக்டர்கள் காப்பாற்றவில்லை, முடியாது. உயிரை படைப்பவர்கள் அவர்கள் இல்லை. சுகமாக வேண்டும் என்ற அந்த செய்தி உயிரை கொடுக்கக்கூடிய செய்தி. சுகமாக மாட்டீர்கள், இது தேர்ட் ஸ்டேஜ், ஃபோர்த் ஸ்டேஜ், நீங்கள் மன்னிப்பீர்கள், வீட்டுக்கு சொல்லி அனுப்பிடுங்க சொல்லக்கூடிய இந்த செய்தியை கேட்ட பிறகு அவன் வாழ்வார. இதற்கு மேலாக தன்னுடைய இறைவனிடமிருந்து வந்த செய்தி யார் நம்புகின்றார்களோ அவர்கள் இவர்களுடைய ஐசியுவிலிருந்து தப்பித்து பிழைத்து வந்தவர்கள். யார் அவர்களுடைய கூற்றை நம்பினார்களோ, மனிதனுடைய அறிவை நம்பினார்களோ, இறைவனுடைய செய்திக்கு மேலாக கெட்ட செய்தியை இணை வைத்து இறைவனுடைய ஆற்றலுக்கு மேலாக அடிக்கக்கூடிய இந்த டாக்டர்களுடைய வழிமுறையை நம்பி யார் மரணம் அடைந்தார்களோ மூச்சு நின்றுவிடும். பின்னர் அவர்களை பாதுகாப்பவர் எவரும் இல்லை. தெளிவாக சுகமான உணர்வுகளுடன் உங்களுடைய சுயநினைவை இழந்துவிடாதீர்கள். சுயமாக உருவாகக்கூடியது உள்ளத்திலிருந்து. யாராலும் சொல்ல கேட்டு நாம் நம்பிக்கை கொள்ளவில்லை, உள்ளத்திலிருந்து உருவாகக்கூடியதை நம்பும் பொழுது மட்டும்தான் அந்த உயிர் மீண்டும் அடுத்த மூச்சாக பிறக்கிறது, அதுவரை இல்லை. நான் இறந்து போவேன் என்பதை நம்பிவிட்டால், முழுமையாக நம்பிவிட்டால், அப்பொழுது அவருடைய மூச்சு நின்று போகின்றது. இருந்தாலும் அந்த மூச்சு நடந்து கொண்டிருக்கும் பொழுது இறைவனுடைய செய்திகளும் இறங்கிக் கொண்டிருக்கின்றன. அதனையும் அவர் கேட்பதன் காரணமாக கொஞ்சம் உயிர் மூச்சு இன்றோ நாளோயோ என்று மாறிக்கொண்டிருக்கின்றது. இறுதியாக மனிதர்களுடைய பேச்சை நம்பும் பொழுது இறைவனுடைய வாக்கு மூடப்படுகின்றது, அதில் கிரைக்குரிய தன்மை நீங்கிவிடுகின்றது, உயிர் மூச்சு இல்லை, உயிர் பிரிந்துவிட்டது என்று கூறுகிறார்கள். எவ்வளவோ சொன்னேன் கேட்கவில்லை, அவன் மனசை விட்டுட்டான். நான் சொல்லக்கூடிய அந்த நல்ல வார்த்தைகளை அவன் கேட்பவனாக இல்லை. டாக்டரை நம்பாதே, உயிர் மூச்சு நம்பு, உனக்கு வாழ்க்கை இருக்குது, நல்லதையே நம்பு, மனசை ஒற்றாத, மனசுக்குள்ளதான் இறைவனுடைய செய்திகள் உருவாகின்றன. அந்த காற்றின் மூலமாக கிரகிக்கப்பட்டு அவனுக்கு அந்த உணர்வாக அமைகின்றது. மனசை ஒற்றாத சொல்லும் பொழுது மனசை விட்டுட்டான், இனிமேல் நான் படைக்க மாட்டேன், டாக்டர்கள் சொல்லிவிட்டார்கள் என்று. யாரை நம்பி என் உயிர் பிரிந்தது என்றால், கெட்ட வார்த்தைகளை பேசக்கூடிய மருத்துவர்களை நம்பி இறைவனுடைய வாக்குகளை நான் நிராகரித்தேன், கேடு. யார் நிராகரிக்கின்றார்களோ அவர்களுக்கு கேடுதான். யார் வழிபடுகின்றார்களோ, வழிபட்ட பின்னர் வழிமொழிகின்றார்களோ, நிச்சயமாக என் இறைவன் தூய்மையாளன், என் இறைவன் உண்மையை பேசுகின்றான். படைப்பாளன், நிச்சயமாக என் உயிரை மீட்பவன் தான். இழந்தவற்றை அனைத்தையும் மீட்கும் சக்தி என் இறைவனிடம் இருக்கிறது என்று யார் இறைவனை அதிகமாக நினைவு கூறுகின்றார்களோ அவர்கள் இந்த மனிதர்களை விட்டும் தப்பிக்கிறார்கள், படைக்கின்றார்கள், வெளியேறுகின்றார்கள். இவ்விதமாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வழிபடுங்கள், வழிமொழியுங்கள். எதனை நீங்கள் வழிபடுகின்றீர்கள்? உங்களுடைய இறைவனிடமிருந்து உயிர் மூச்சாக இறங்கியதை நீங்கள் வழிபடுகின்றீர்கள், பிறகு நீங்கள் அதனை வழிமொழிகின்றீர்கள். அகிலங்கள் கேட்பதற்காக வேண்டி அவை அவ்வளவுமே உங்களை சுற்றியுள்ள சூழ்நிலைகளாக மாற வேண்டும். ஒவ்வொருவருக்கும் தனித்தனியே சூழ்நிலைகள் இருக்கிறது. ஒருவரை பார்த்து உங்களுடைய நாள் எப்படி இருக்கிறது என்று இருந்தது, நேற்று உங்களுக்கு எப்படி இருந்தது? ஒருவர் நன்றாக இருந்தேன் என்று கூறுவார், மற்றவர் அவ்வளவாக நன்றாக இல்லை என்று கூறுவார். இதற்கிடையே பலவிதமான சூழ்நிலைகள், மாற்றங்கள், பலவிதமான கஷ்டங்களும் வேதனைகளும் சுகங்களும் இன்னும் நிம்மதியும் அமைதியும் கொண்டு ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான உலகம். வானங்களும் பூமியும் இணைந்து அவர்களுக்கென்று ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான உலகத்தை அமைத்திருக்கின்றது. நான் வழிபட்டு வழிமொழியும் பொழுது நல்ல விஷயத்தை என் இறைவனுடைய வாக்கை நான் வழிமொழியும் பொழுது, என் வார்த்தைகளால் நான் கூறும் பொழுது அகிலங்களில் எதிரொலிக்கின்றன. அவை அனைத்தும் உங்களுக்கான நல்ல சூழ்நிலை ஏற்படுத்த வேண்டும் என்பது இறைவன் விதித்த விதி. அந்த வானங்களுக்கும் பூமிக்கும் தனித்தனியே முறையே. எனக்கு என்னுடைய வானங்களும் பூமியும் அஸ்தமித்துவிடும், நான் எப்பொழுது கண்ணை முடிகின்றனோ அப்பொழுது. மற்றவர்களுக்கு அதே வானம் பூமி இருக்கிறது, என்னை பொறுத்தவரை என்னுடைய வானமும் பூமியும் போய்விட்டது. நான் வாழ்கின்றேன், என்னுடைய வானங்களுக்கும் பூமிக்குள்ளே வாழ்கின்றேன். ஒவ்வொருவரும் தனித்தனியே, ஒவ்வொருவருக்கும் அந்த சூழ்நிலை அமைந்திருக்கின்றது. என்னுடைய சூழ்நிலை சுத்தமாக அமையும் பொழுது என்னுடைய வழிமொழிதின் காரணமாக, எதனை வழிமொழிந்தேன், என் இறைவன் எதனை எனக்கு ப்ரப்போஸ் பண்ணினானோ, எதனை எனக்கு அறிவித்தானோ, அதனை வழிமொழிந்தேன். வாட் காட் ஹேஸ் ப்ரப்போஸ் டு மீ, ஐ செகண்ட் அட் இட், ஐ ஹவ் நாட் டிஸ்போஸ்ட் இட் ஆல். எதனை இறைவன் எனக்காக விதித்தானோ, அழகான ஒரு விதியாக எனக்கு அமைத்தானோ, அதனை நான் வழிமொழிந்தேன், ஏற்றுக்கொண்டேன் என்று வழிமொழிந்தேன். சந்தேகத்தை நீக்கிக் கொண்டு நான் வழிமொழிந்தேன். பிறகு சந்தேகம் ஏற்படுமானால் இறைவனிடம் பாவ மன்னிப்பு தருகின்றேன், உன்னுடைய வாக்கை நான் சந்தேகித்ததற்கு என்னை மன்னிப்பாயாக இறைவனே. ஒவ்வொருவருக்கும் அகிலங்களை அடிப்பணை செய்ததன் காரணமாக அகிலங்களின் இறைவன் அல்லாஹ்வுக்கு நான் அடிபணிகின்றேன், ஏற்றுக்கொண்டேன். எந்த ஒரு உணர்வும் சரி, உள்ளத்தில் இறைவன், மனதின் இறைவன், உணர்வின் இறைவன் அல்லாஹ் என்பதை ஏற்றுக்கொண்டு அந்த ஒரு மாபெரும் சக்திக்கு நான் அடிபணிகின்றேன். அகிலங்களை எனக்கு கீழாக்கிய அந்த இறைவனுக்கு நான் நன்றியோடும் அவனுக்கே புகழ்நிலைத்தும் என்று கூறுகின்றேன். அவன் அளவில்லாத அருளாளன். நீங்கள் அவனை கவனிக்காமல் இருக்கும் பொழுதே அருள் செய்து கொண்டிருக்கின்றான். நடந்தால் நன்றாக இருக்கும், நடந்தால் நன்றாக இருக்கும். என் உள்ளத்தில் இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் அவ்விதமாகத்தான் நான் காண்கின்றேன். இது எனக்கு நிகழ்ந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று. நிச்சயமாக நிகழக்கூடியது. உங்களுக்கு இறைவன் அறிவிப்பது அந்த இறைவனுடைய பெயர் உண்மையாளன் என்பது. உண்மையாளன் உங்களுக்கு அறிவித்துக் கொண்டிருக்கின்றான். அந்த அறிவிப்பை நீங்கள் சந்தேகம் கொள்ள வேண்டாம். யார் பேசுவது என்பது தெரியாதன் காரணமாகத்தான் இவ்வளவு. உங்களுடைய உள்ளத்தை நீங்கள் உங்களுடைய இறை இல்லமாக நீங்கள் மாற்றாத வரையில், இதை விட்டு வெளியேறி மனிதர்கள் கட்டிய கட்டிடங்களுக்குள் சென்று இங்குதான் இறைவன், இங்குதான் தெய்வம், இங்குதான் ஆண்டவன் என்று கூறும் பொழுது நாம் தொலைந்து விட்டோம். பூசாரிகளால் நாம் சீர்குலைக்கப்பட்டோம். என் மனதின் அந்த ஆழத்திலிருந்து என்னுடைய ஆன்மாவிலிருந்து நான் வெளியேற்றப்பட்டு கட்டிடங்களுக்குள் செல்ல நான் உந்தப்பட்டேன், நான் கற்பிக்கப்பட்டேன் என்னுடைய மூதாதையர்களாலும் சுற்றியுள்ள மனிதர்களாலும், இதுதான் வழி என்று நான் எண்ணிக்கொண்டேன். எங்கு இறைவன் பேசிக் கொண்டிருக்கின்றான் உங்களோடு என்றால், இங்கு நல்ல விஷயங்கள் அவ்வளவும் இங்கு பிரார்த்தனை மேற்கொள்வது இங்கிருந்துதான். எந்த நற்செய்தியை இறைவன் அறிவித்தானோ அந்த நற்செய்தி மட்டும் என்னிடம் இல்லை என்றால் பிரார்த்தனை எப்படி செய்வது என்று கூட எனக்கு தெரியாது. சுகமாக வேண்டும் என்று அவன் எனக்கு அறிவித்ததன் காரணமாகத்தான் நான் சுகமாக வேண்டும் என் இறைவனை என்று அவன் பக்கம் திரும்புகின்றேன். சுகமான வாழ்க்கையை நீங்கள் விரும்புங்கள். விரும்பும் பொழுது சந்தேகத்தை நீக்குங்கள். சந்தேகத்திற்கு காரணம் உங்களுடைய அறிவு. இதில் நான் பிழைக்க முடியாது, எப்படி பிழைக்க முடியும் என்று என் இறைவனை நான் எதிர்த்து கேட்கின்றேன். இங்கு தெய்வ இல்லம் பாழாகின்றது, சைத்தானுடைய உள்ளமாக மாறுகிறது, கெட்ட சக்திகள் நிரம்ப ஆரம்பிக்கின்றன. இப்பொழுது நான் என்னுடைய மனதில் என் இறைவனுக்கு விரோதமான எண்ணங்களை கொண்டிருப்பேன். சுகமாக வாழ வேண்டும் என்ற எண்ணத்திற்கு பதிலாக அப்படியெல்லாம் இல்லை, எனக்கு வேதனை மிக்க வாழ்க்கையை தான், வேதனையில் தான் நான் மரணிக்க வேண்டும் என்று நான் கெட்ட சக்திகள் பேசக்கூடிய அந்த பேச்சை அதிகமாக கேட்கின்றேன். இப்பொழுதுதான் என்னுடைய நிலைமை மோசமாகி கொண்டிருக்கின்றது. ஒவ்வொருவருக்கும் நோய்கள் இருக்கின்றன. இறைவனுடைய வாழ்க்கை சுகமாக வேண்டும் என்று நீங்கள் விரும்பக்கூடிய, அதீதமாக விரும்பக்கூடிய, சுகமாகித்தான் ஆக வேண்டும், அதுவும் உடனே சுகமாக வேண்டும் என்ற அளவுக்கு விரும்பக்கூடிய அவருடைய வார்த்தைகள், அதே நேரம் சுகமாகாது என்ற கெட்ட சக்திகள், டாக்டர்கள் என்ற கெட்ட சக்திகள் உங்களுக்கு பேசக்கூடிய அந்த கேடுகள், நன்மைக்கும் தீமைக்கும் இடையே நீங்கள் தேர்ந்தெடுப்பது கெட்டவற்றை. நான் இறந்தே போவேன், என்னுடைய நோய்கள் முற்றிவிட்டது, அது ஒரு காலம் குணமாகாது. யாரை நம்பினேன் நான்? கெட்ட சக்திகளை. யாரிடமிருந்து வந்தது இந்த வார்த்தைகள்? டாக்டர்கள். நீங்கள் கடவுளை நம்பினால் உங்களுக்கு வாழ்க்கை இருக்கின்றது. நல்ல சக்தியை நம்புங்கள். ஒன்றுக்கு மேலாக இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள், ஒரு உண்மையை மறைப்பதற்கு 1000 பொய்கள், உங்களுக்கு 1000 விதமான ரிப்போர்ட்டுகள் வரும். உங்களுக்கு இது கூடியிருக்கிறது, இது குறைந்திருக்கிறது, இது இல்லை, அது இருக்கிறது, இது மோசமாகிவிட்டது என்று ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ரிப்போர்ட் கொடுப்பார்கள். நீங்கள் செத்தே போவீர்கள் என்பதை நீங்கள் அறிய வேண்டுமே தவிர, நான் பிழைத்துக் கொள்வேன் என்று எங்களுக்கு மீது நீங்கள் பேசக்கூடாது, நீங்கள் இறப்பீர்கள் என்று கூறக்கூடிய அந்த வார்த்தையை நான் நம்பும் பொழுது நான் நிராகரிப்போனாக ஆகிவிட்டேன். காரணம், என் உள்ளத்திலிருந்து நான் வெளிப்பட்டு விட்டேன். கட்டிடங்களுக்குள், மசூதிகள், சர்ச்சுகள், கோயில்கள் என்று கட்டிடங்களுக்குள் வெளியேற்றப்பட்டு விட்டேன். இங்கு இறைவன் பேசக்கூடிய பேச்சு இருக்கிறது என்பதை யாரும் எனக்கு அறிவிக்கவும் இல்லை. எனக்கும் சரி, அதனை உணரக்கூடிய தகுதி இல்லாமல் கெட்ட சக்திகளோடு இணைந்ததன் காரணமாக நான் வெளியேற்றப்பட்டு விட்டேன். என் உள்ளத்திலிருந்து வெளியேறிவிட்ட பிறகு என்னுடைய உள்ளத்தின் பேச்சை கேட்க முடியாது. வெகு தொலைவிலிருந்து கேட்கக்கூடிய அந்த சன்னமான சொல்லி, மற்ற மனிதர்களுடைய பேச்சுக்களுடைய அந்த தாக்கத்திலிருந்து நான் விடுபட்டு இதை கேட்பதற்கு நிச்சயமாக சக்தி பெறவில்லை. நான் வெளியேற்றப்பட்ட நிலையிலிருந்து உள்ளுக்குள் திரும்பும் போது, இப்பொழுதும் சரி, உங்களுடைய இறைவன் பக்கம் திரும்புங்கள் என்றுதான் கூறுவோம். திரும்புதல் என்பது, நான் இதுவரைக்கும் என் இறைவனை தேடி சென்று கொண்டிருந்தேன், இது புண்ணியஸ்தலம், இது தெய்வ இல்லம், இது இறை இல்லம் என்று என்னுடைய புண்ணியஸ்தலத்தை விட்டு நான் வெளியே தேடிக் கொண்டிருந்தேன். புண்ணியமான வார்த்தைகள் அவ்வளவும் இங்கிறங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த ஸ்தலத்தில், இந்த ஸ்தலத்தை நான் கைவிட்டேன். சுகமாகுங்கள் என்று யாராவது கூறினால், புண்ணியமாக போகட்டும், உங்களுடைய வாக்கு கிடைக்கட்டும் என்று கூறுவீர்கள். அப்படிப்பட்ட ஒரு செய்தி இங்கு இறங்கியிருக்கிறது. ஏனென்றால் இந்த செய்தியோடு அந்த மனிதர்கள் சொன்ன அந்த வார்த்தை, யாரோ ஒரு பெரிய மனிதர் சொன்ன அந்த வார்த்தை, சுகமாவீர்கள், கவலைப்படாது என்று சொன்ன வார்த்தை இவர்களுக்கு இவர்கள் கூறுகின்றார்கள், புண்ணியமாக போகட்டும், நிறைவேறட்டும் என்று கூறுகின்றார்கள். அந்த வார்த்தை ஏற்கனவே இங்கே இருக்கின்றது. எனவே இது புண்ணியஸ்தலமாக இருக்கின்றது. உங்களுடைய கட்டிடங்களாக வைத்திருக்கிற தெய்வங்கள் எல்லாம் இந்த புண்ணியஸ்தலத்துக்கு கீழே தான். புண்ணியஸ்தலத்தை நீங்கள் அடையுங்கள். அங்கு உங்களுடைய இறைவனுடைய வாக்குகளை கேளுங்கள். வழிபட்டு நடங்கள். அத்தியாயம் 47:21. வழிபட்டு நடப்பதும் நன்மையான சொல்லுமே, அதனை வழிமொழுதுமே, அதனையே வழிமொழியுங்கள். அச்சு பெறாமல் அதனை நம்புங்கள். வழிபடுங்கள். நன்மையான பேச்சுக்களை உங்களுக்கு பேசுங்கள். வேறு பேச்சு மற்றவர்களுக்கும் தேவையில்லை. நான் சுகமாவேன் என்று உங்களிடம் கூறும்பொழுது, ஏற்றுக்கொண்டேன் இறைவனே, எனக்கு அமைதியை கொடு, இன்னும் அதனை உறுதி கொள்ளக்கூடிய சக்தியை கொடு இறைவனை என்று கேளுங்கள். நம்பிக்கை கொள்ளக்கூடிய சக்தியை கொடு என்று இறைவனை நீங்கள் என்று கேளுங்கள். என்னை கைவிட்டு விடாதிருப்பாயாக இறைவனை என்று அவன் பக்கம் திருப்புங்கள். கெட்ட வார்த்தைகளை பேசுவதிலிருந்தும் என்னை நீ பாதுகாத்துக்கொள். கெட்ட மனிதர்களின் சூழல்களிலிருந்தும் என்னை நீ விடுவித்துக் கொள்வாயாக. இன்று உன்னிடம் நான் முழுமையாக திரும்பிவிட்டேன். பிரார்த்தனை என்பது என்னால் முடியாதது எதுவோ அதற்கு என் இறைவனிடம் நான் திரும்புகின்றேன், இது பிரார்த்தனையாகும். திரும்பும் பொழுது முழு மனதுடன் திரும்புங்கள். பாதி மனதை கெட்ட வழிமுறைகள் வைத்துக் கொண்டு பாதி மனதோடு நீங்கள் திரும்பக்கூடாது. உங்களுடைய இறைவனிடம் நீங்கள் திரும்பும் பொழுது இப்பொழுதும் சரி, உங்களுடைய கஷ்டங்கள் தீர வேண்டுமென்றால் உயிர் மூச்சில் உங்களுடைய இறைவன் உங்களுக்கு எதனை அறிவித்துக் கொண்டிருக்கின்றானோ அந்த அறிவிப்பின் மீது நீங்கள் முழுமையடையுங்கள். முழுமையாக நம்பிக்கை கொள்ளுங்கள், வழிபடுங்கள். பிறகு நன்மையான சொற்களை இறைவன் எதனை கூறினானோ அதனை வழிமொழிந்து பழகுங்கள் உங்களுடைய உள்ளத்திற்கு. இதற்கு பெயர் இறை தியானம். இறைவனுடைய வார்த்தைகளை நான் எனக்கே வழிமொழிந்து கொண்டிருக்கின்றேன், எனக்கே உறுதிப்படுத்தும் விதமாக சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். நிச்சயமாக சத்தியமானதும் அழகானதும் தூய்மையானதும் அப்படிக்கில்லாத அந்த வார்த்தைகள் என்னுடைய உள்ளத்தில் இறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது முழுமனதுடன் நான் ஏற்கும் வரையில் மீண்டும் மீண்டும் அதை தியானிக்கின்றேன். இறைவனுக்கு நன்றியோடும். அனைத்து புகழும் அகிலங்களின் இறைவன் எனக்காக அமைத்தானே, கீழ்ப்படி செய்தானே, மாபெரும் வல்லமை மிக்க அருளாளன், அந்த அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிந்தேன் என்று உங்களுடைய உள்ளத்தில் நீங்கள் உங்களுடைய இறைவனை வேண்டுங்கள். உள்ளத்தின் இறைவன் ஒருவன் தான், அந்த ஒருவனை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். வெளிப்பார்வையின் தெய்வங்கள் ஆயிரம் ஆயிரம், ஒன்றுமே தெய்வம் இல்லை, உள்ளத்தில் இருப்பது மட்டும்தான். உள்ளத்திற்கான இறைவனை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். அகிலங்கள் இங்கு அடிபணிகின்றன, அந்த அடிபணிதலுக்கு உங்களுடைய இறைவன் நிச்சயமாக பொறுப்பேற்றுக் கொண்டான். எனக்கு இவர் கேடு செய்துவிட்டார், அவர் கேடு செய்துவிட்டார், இவர் வினை வைத்து விட்டார், இவர் கண்பட்டுவிட்டது. ஒருபோதும் யாரையும் குற்றம் சொல்ல வேண்டாம். யாவற்றையும் மிகக்கூடிய மகா வல்லமை மிக்க அந்த உள்ளத்தின் இறைவனை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். அங்கு அவன் உங்களுக்கு நற்செய்திகளை தேவை எதுவும் கூறவில்லை. மாபெரும் சக்தி படைத்தவன், ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான உலகத்தை அமைத்தானே, அவனை விட படைப்பாளன் யார்? ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய உள்ளத்தில் உறைந்து விடுங்கள். அது உங்களுடைய தெய்வ இல்லமாக இருக்கின்றது. இப்பொழுது மனிதர்களுடைய வார்த்தைகள் இங்கு இறங்கக்கூடாது. மரமண்டையான இந்த மூளைக்குள் இருக்க வேண்டுமே தவிர மனிதர்களுடைய வழிமுறைகளும் அவர்களுடைய கல்வியும் அவர்களுடைய அறிவும் அவர்களுடைய மருத்துவமும், ஆனால் அது உள்ளத்தின் மீது இறங்கி இறைவனுடைய நற்செய்திகளை பாழாக்கக்கூடாது. எங்கு வைக்க வேண்டுமோ அங்கு வைக்க வேண்டும். துஷ்டர்களையும் கெட்டவற்றையும் மனிதர்கள் ஏற்கக்கூடாது. மனதில் சுத்தமாக இருக்க வேண்டும். இறைவனுடைய வாக்குகள் மட்டும்தான். படைப்பின் சக்தியை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். அந்த படைப்பின் சக்தியாக எனக்கு உள்ளத்தில் அமைக்கப்பட்டுக்கூடிய ஒவ்வொரு நற்செய்தியையும் ஏற்றுக்கொள்கின்றேன். எனக்கு வழி இல்லை, பிறகு ஏற்றுக்கொண்டேன். யார் கூறினாலும் நீயே பொறுப்பேற்றுக்கொள். தன் மீது பொறுப்பேற்படுத்துவதை இறைவன் நேசிக்கின்றான். பிரார்த்தனையின் போது என்னிடம் நீங்கள் உங்களுடைய தேவைகளுக்காக, நான் எந்த தேவையை உங்களுக்கு அறிவித்தேனோ உங்களால் அதனை நிறைவேற்றிக் கொள்ள முடியவில்லை என்று கருதும் போது நீங்கள் என்னிடம் அதை ஒப்படைக்கின்றீர்கள். பிரார்த்தனை என்பது என்னிடம் ஒப்படைப்பதாகும். பாதி உங்கள் கையில் வச்சுட்டு பாதி என்று ஒப்படைக்காதீங்க. பிரார்த்தனை இல்லை. நான் மருந்தையும் சாப்பிட்டுக் கொள்வேன். கடவுளையும் நான் நம்புகின்றேன், தெய்வத்தையும் நம்புகின்றேன், அல்லாவையும் நம்புகின்றேன். ஒருபோதும் இந்த பிரார்த்தனையானது செல்லுபடியாகாது. தெளிவாக இப்பொழுது நான் அறிய வேண்டியது என்னால் இயலவில்லை என்பதன் காரணமாக கவலை ஏற்படுகின்றது. யார் உங்களுக்கு இதை அறிவித்தானோ அவனால் முடியுமா இல்லையா? அந்த மாபெரும் வல்லமை மிக்க இறைவனால் முடியுமா இல்லையா? உங்களை பாதுகாப்பவனும் படைத்தவனும் வாழ்வளிப்பவனும் உயிரளிப்பவனும் இன்னும் மேலோங்க செய்வனும் அந்த இறைவன் அளித்திருக்கக்கூடிய வாக்கு அவனால் முடியுமா முடியாதா என்ற அந்த நம்பிக்கைக்கு வாழுங்கள். அவனை தூய்மையாக நீங்கள் மேற்கொள்ளுங்கள். அவனால் முடியும் என்று சந்தேகத்தோடு முடியும் என்று நீங்கள் கூறுகிறதனால் பிரார்த்தனை இன்னமும் இல்லை. உங்களுடைய பிரார்த்தனைகள் பலனிக்காதன் காரணம் இன்னும் உங்களிடம் அந்த சக்தி இருப்பதாக எண்ணிக்கொண்டு நீங்களும் உங்களுடைய கெட்ட சக்திகளை வைத்துக்கொண்டு பிறகு இறைவனையும் அழைக்கின்றீர்கள். நன்மையும் தீமையும் சமமாகாது, தூய்மையும் அசுத்தமும் சமமாகாது, இரண்டும் கலக்காது. தூய்மையை நீங்கள் விரும்புகிறனால் உங்களுடைய அசுத்தமான உங்களுடைய வாழ்க்கைக்கு உதவக்கூடிய சக்தியாக மாபெரும் சக்தியாக உங்களுடைய கல்வி ஆற்றலை வைத்துக் கொண்டிருக்கிறீர்களே, அதனை நீங்கள் சிறப்பாக்குங்கள். கடிசடையாக இருக்கக்கூடிய அந்த அறிவை இனி மதிக்கக்கூடாது, உள்ளத்தில் அது இறங்கக்கூடாது. கெட்டவற்றை தவிர அவரால் பேச, அந்த சக்தியால் உங்களுடைய கல்வியர்கள் பேச முடியாது. மருத்துவர்கள் நீ இறந்து விடுவாய் என்று கூறுவார்கள், அதற்கு மேல் அவர்களால் சொல்ல முடியாது. எங்களால் முடிந்ததை செய்துவிட்டோம், இனி ஒன்று முடியாது என்று உங்களை கை கழுவார்களே, அந்த நேரத்திலே இறைவனுக்கு அறிவித்துக் கொண்டிருக்கின்றான், நீங்கள் சுகமான வாழ்க்கையின் பக்கம் திரும்புங்கள். திரும்புங்கள். எங்கு? இங்கு திரும்பாதீர்கள், இங்கு பார்க்காதீர்கள், இங்கு திரும்புங்கள். அவ்வளவும் செவிதாழ்த்தி கேளுங்கள், சத்தியத்தை பாருங்கள். உங்களுக்கான சுகமான உணர்வு பிறந்து கொண்டிருக்கின்றது. பொறுமையை மேற்கொள்ளுங்கள். பிராக்டிக்கலான பிரார்த்தனை என்பது இறைவனிடம் நான் ஒப்படைத்த பிறகு எனக்கு இன்னமும் என்னிடமிருந்துள்ள ஒரு வழிமுறை இருக்கின்றது, நான் என்னை பாதுகாத்துக் கொள்ள என்று உங்களை நீங்கள் இணை வைப்பீர்களானால் இந்த இணை வைப்பும் பாவத்தை நிச்சயமாக இறைவன் ஏற்றுக் கொள்வோன் உள்ளத்தின் பக்கம் திரும்பிய பிறகு மூளையின் பக்கம் திரும்பாதீர்கள். அங்கு கெட்டவை அனைத்தும் இருக்கின்றன. இறைவனுடைய வாக்குக்கு விரோதமான அவ்வளவும் இருக்கின்றன. நம்பக்கூடாது என்று உங்களுக்கு அறிவிப்பதற்காக நிறைய இறைச்சல்கள் இங்கு இருக்கின்றன. செவிதார்த்தங்கள், உங்களுடைய உள்ளத்தின் பக்கம் அங்கு தெளிவான இறைவனுடைய வாக்குகளை பாருங்கள். அவனால் முடியுமா முடியாதா என்று கேட்டால் உங்களுடைய பதில் முடியும். இறைவன் ஒரு காரியத்தை முடிவு செய்துவிட்டால் அது உங்களுடைய இருதயத்தில் உறுதியாக அமைக்கப்பட்டுவிடும். நான் வாழ வேண்டும். டாக்டர்கள் எவ்வளவு கூறினாலும் சரி, செத்துடா என்று கூறினாலும் சரி, இறுதியாக இறுதி மூச்சில் கூட ஒரு நப்பாசை இருக்கும், நான் பிழைத்துவிட மாட்டேனா என்று நிச்சயமாக அந்த இடத்தில் உங்கள் பிழைப்பவர்கள் தான். உங்களுடைய கெட்ட அறிவை நீக்குங்கள். கெட்ட அறிவை புகற்றிய டாக்டர்களை உங்களை விட்டும் தூரமாக்குங்கள். கெட்ட சக்திகளாக இருக்கக்கூடிய அவ்வளவு மருத்துவ அறிவையும் நீங்கள் உங்களை விட்டு விலக்கிக் கொள்ளுங்கள். என் இறைவனே என்னை மன்னிப்பாயாக என்றும் கேளுங்கள். இவ்வளவு கெட்டவற்றையும் நான் வைத்துக் கொண்டிருந்ததற்கு மன்னிப்பாயாக என்று கேளுங்கள். எனக்கு இன்னொரு வாழ்க்கை வேண்டும் என்று கேளுங்கள். அதில் உன்னுடைய வழியை மட்டும்தான் நான் பின்பற்ற வேண்டும். நீ என்னை பற்றி எப்பொழுது திருத்தடைவாயோ அப்பொழுது என் உயிரை கைப்பற்றிக்கொள். நான் உன்னை பற்றி திருத்தடைந்த நிலையிலும் என் உயிரை கைப்பற்றிக்கொள். நான் உனக்கு விரோதமாக உன்னுடைய வாக்குகளுக்கு மதிப்போ மரியாதையோ இல்லாமல் சீரழிந்து கொண்டிருக்கிற நிலையில், நீ என்னை கைவிட்டு விட்ட நிலையில், நானும் நெறித்தவுடைய நிலையில் என்னுடைய உயிரை நீ கைப்பற்றாதிருப்பாயாக உங்களுடைய பிரார்த்தனையாக அமைய வேண்டும். 47:21 வழிபட்டு நடப்பதும் நன்மையான சொல்லுமே. கெட்ட வார்த்தைகளை பேசாதீர்கள். உங்களுடைய அறிவு என்பது கெட்ட வார்த்தைகள், சாக்கடை அறிவு. அதை கொண்டு உங்களால் வாழ முடியாது. வேதனையும் கவலையும் பயமும் துக்கமும் துயரமும் தவிர உங்களுடைய வாழ்க்கை கிடையாது. உங்களுடைய அறிவை கொண்டு நீங்கள் வாடுபடுதல் தான். அப்பொழுதெல்லாம் நீங்கள் இறைவனே என்று திரும்புகின்றீர்கள். முழுமனதோடு திரும்புங்கள். பொறுப்பை அவனிடம் அப்படைத்துவிடுங்கள். உங்களால் முடியாது என்று முழுமையாக நீங்கள் தீர்மானமாக முடிந்த பிறகுதான் இறைவனே என்று அழைப்பவர்களாக இருக்கின்றீர்கள். அந்த நேரத்தில் நீங்கள் முழுமையாக அவனிடம் சரணடைந்துவிடுங்கள். எனவே ஒரு காரியம் உறுதியாகிவிட்டால் உங்களுடைய மனதில் என்ன வாழ்ந்துதான் ஆக வேண்டும், என்ற நோய்கள் நீங்கித்தான் ஆக வேண்டும் என்று நீங்கள் உறுதி கொண்டு விட்டால் அந்த காரியம் இறைவனால் உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு இது எனக்கு வேண்டும் என்று நீங்கள் முழுமனதோடு ஏற்றுக்கொண்டீர்கள். அது உறுதிப்படுத்தப்பட்டதாக ஆகிவிட்டது. இவ்விதமாக ஒரு காரியம் உறுதிப்படுத்தப்பட்டுவிட்டால் இனி அவர்கள் உள்ளத்தின் இறைவனான மாபெரும் சக்தியாக இருக்கக்கூடிய சர்வ வல்லமையுள்ள வானங்களையும் பூமியையும் அவரவருக்கென்று தனித்தனியாக படைத்த அந்த மாபெரும் அருளாளனை அல்லாஹ்வுக்கு நீங்கள் உண்மையாக நடந்து கொள்ளுங்கள். டோட்டல் சரண்டர் டு காட், பட் ஐ வில் நாட் யூஸ் மை நாலேஜ் ஹியர் ஆஃப்டர். ஐ வில் நாட் ஃபால் இன் மை சிக்னஸ் அட் த ஃபீட் ஆஃப் டாக்டர்ஸ். கால்களில் கிடக்காதீர்கள். மருத்துவ அறிவை உங்கள் கால்களால் உதைத்து தள்ளக்கூடிய அந்த நிலைப்பாடை நீங்கள் இப்பொழுது மேற்கொள்ள வேண்டும். உண்மையாக நடந்து கொள்ளுங்கள். உண்மையிலேயே நான் உன்னை விரும்பிட்டேன் சொன்னால், எந்த நிலையிலே நீ என்னை விரும்பினேன் இறைவன் கேட்கும் பொழுது என்னால் முடியாத நிலை விரும்பினேன், பிறகு உன்னுடைய அறிவை ஏன் உபயோகப்படுத்தினாய்? நீ முழுமையாக என்னை நம்பவில்லை, இன்னமும் நீ உன்னைத்தான் நம்பிக்கொண்டிருக்கின்றாய். எனவே உன்னுடைய பிரார்த்தனை பெண்டிங்ல இருக்கு. முழுமையாக என்னை சாரும் முறை என்னுடைய வாக்கு அங்கு இருக்கின்றது. இன்னமும் நீங்கள் வாழ்வீர்கள் ஏற்றுக்கொண்ட காரணமாக. ஆனால் குற்றயரும் குறையரமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்களே, இதிலிருந்து சுகமான வாழ்க்க வேண்டுமென்றால் இப்பொழுது முழுமையாக சரணடையுங்கள். உங்களுடைய அறிவை விடுவதும் முழுமையாக என்னை நம்புவதும் சரணடைவதற்கான ஒரு இயக்கமாக இருக்கின்றது. அந்த ஒரு நிகழ்வு நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. ஏற்றுக்கொள்ளுங்கள். உண்மையாக நடந்து கொள்ளுங்கள். உங்களுடைய உள்ளத்தில் இறைவனுடைய ஊதுதல், அவனுடைய வாக்கு இருக்கின்றது. அந்த இறைவனுடைய ஊதுதலுக்கு நீங்கள் கீழ்ப்படியுங்கள். நிச்சயமாக இது உங்களுக்கு நன்மையாக அமையும். யாரொருவருக்கும் எந்த கேடும் இல்லை என்று அறியுங்கள். பணத்தின் கேடும் கிடையாது, குணத்தின் கேடும் கிடையாது. இப்பொழுது இந்த நிலையில் இதுவரையில் குணத்தின் கேடு காரணமாக நீங்கள் சமரக்கூடிய பணத்தில் அந்த தீமை இருக்கின்றது. அதை கொண்டு நீங்கள் வாங்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும், அதை கொண்டு வாழக்கூடிய ஒவ்வொரு மூச்சிலும் தீமைகள், உங்களுடைய கஷ்டங்களும் வேதனைகளும் அடங்கியிருக்கின்றன. ஒரு உணவு கூட உங்களுக்கு ஒத்துக்கொள்ளாது. வயிறு உப்பசம், வயிற்று பருமல், அஜீர்ணம், பசியின்மை, வயிற்று அடைத்தால் கொண்டிருக்கின்றது. உங்களுடைய பணத்தை நீங்கள் நம்பினீர்கள், குணத்தை கைவிட்டீர்கள். இப்பொழுது என் இறைவனே, நீ எனக்கு உணவளிப்பாயாக என்று இறைவன் பக்கம் திரும்புங்கள். அவன்தான் எனக்கு உயிரளிப்பவன் உணவிலிருந்து. அந்த உயிர் இருந்தால் எனக்கு வாழ முடிகின்றது, உட்கார முடியுது, நடக்க முடியுது, ஓட முடியுது. அவ்வளோ லேசாக இருக்கின்றது. உயிர் பிரிந்து விட்டால் கொணங்கணம் கணக்குறீங்கன்னு சொல்லுவாங்க. அந்த கணத்தை உங்களால் தாங்க முடியாது, சாய்ந்து விடுவோம். உயிரின் காரணமாக நிமிர்ந்து உட்கார முடிகின்றது. உயிர் பிரிய சட்டால் என்று அவ்வளவு பாரமாக ஆகிவிடுகின்றது. உங்களுடைய உணவும் அப்படித்தான். சாப்பிட்ட பிறகு வயிறு பாரமாக இருக்கின்றது. இறைவனுடைய உயிரோட்டம் அங்கு இல்லை. நான் சம்பாதித்தேன் என்ற திமிரோடு சாப்பிடும் பொழுது அங்கு உயிரோட்டம் கிடையாது. அந்த உயிரோட்டம் இல்லாத உணவு உங்களுடைய வயிறுகளில் பாரமாக அமைந்து விடுகின்றது. பெரும் கஷ்டமாக இருக்கின்றது. அது ஜீர்ணிப்பதற்கு நீண்ட நேரம் ஆகின்றது. சாப்பிடவே வேண்டாம் என்ற அளவுக்கு உட்படாகிறது. அதற்கு உயிரோட்டம் வேண்டும். படைத்தவனே, நான் உண்ணக்கூடிய உணவிற்கு நீ நன்மை அளிப்பாயாக. எப்பொழுது கேளுங்கள், உயிர் அற்ற எந்த ஒன்றுக்கும் உயிரளிப்பவன் அவன்தான். உங்களுடைய குழந்தை உள்ளுக்குள் இருக்கும் பொழுது, வயிற்றுக்குள் உங்களுடைய கர்ப்பப்பையில் இருக்கும் பொழுது அது உயிரற்றதாக இருக்கின்றது. வெளியில் வந்த பிறகு மூச்சு எழுத்தவில்லை என்றால் அது செத்தே பிறந்திருக்கிறது என்று கூறுவீர்கள். மூச்சு எழுத்தது பிறகு உயிர் வந்தது என்று கூறுவீர்கள். உள்ளுக்குள் ஜடமாக இருந்த அந்த ஒரு குழந்தைக்கு உயிர் அளித்தது இறைவன் தான். அந்த உயிர் அளிக்காமல் ஜடமாக அதை பெற்று அப்படியே அதை இறக்க செய்பவனும் இறைவன் தான். அவன் நாடினால் நீங்கள் வாழ்வீர்கள். உங்களுடைய ஒவ்வொரு மூச்சும் கூட பாரமாக அமைய வேண்டாம், உயிரோட்டம் வேண்டும். தண்ணீர் குடிக்கும் பொழுதும் கூட அதற்கு உயிரோட்டம் வேண்டும். ஒவ்வொரு எண்ணத்திலும் உயிரோட்டம் வேண்டும். அந்த உயிரோட்டமானது நன்மையான செய்திகள். நீங்கள் எந்த அளவுக்கு வழிபட்டீர்கள் என்பது இருக்கின்றது. வழிபட்டு நடப்பதும் நன்மையான சொல்லுமே. கெட்ட வார்த்தைகளை கேட்காதீர்கள். எதற்கு வழிபட்டீர்களோ அதன் பின்னர் மனிதர்களிடமிருந்து கெட்ட வார்த்தைகள் அவ்வளவும் வெளியாகும். அதனை காதுகளுக்கு கேட்டுக் கொண்டிருப்பதும் அதனை பின்பற்றுவதும் தவறான போக்காக இருக்கின்றது. இன்று முதலாக உங்களுக்கு டாக்டர்கள் கிடையாது, கெட்ட சக்திகள் கிடையாது. மருத்துவ அறிவு என்ற அந்த சாக்கடை உங்களுடைய உள்ளங்களிலிருந்து நீக்கப்பட வேண்டும். இறைவனால் உங்களுக்காக விதிக்கப்பட்டக்கூடிய அழகான அந்த சொல் உயிரோட்டம் உள்ளது. என் உயிரோட்டம் குறையும் பொழுது பூச்சிக்கள் பற்றும். உயிர் நீங்கிவிட்டால் அதில் எல்லா பூச்சிகளும் தொற்ற ஆரம்பிக்கும். உயிரோட்டம் இருக்கும் வரையில் என்னுடைய உடலில் பூச்சி பிடிக்காது, சிதைந்து போகாது, புழுக்கள் அங்கு வராது. உயிரோட்டம் கெட்டுவிட்டால் அங்கு புழுக்கள் தோன்ற ஆரம்பிக்கும். என் உயிரோட்டம் கெட்டுவிட்டது, வைரஸ் பாக்டீரியா இன்னும் என்னென்ன இருக்கிறதோ அவ்வளவுமே வரும். அங்கு உயிரோட்டம் வேண்டும். வழிபடுங்கள். நன்மையான சொல்லை நீங்கள் உங்களை உள்ளத்துக்கு சொல்லுங்கள். பிரார்த்தனை என்று ஒன்று வந்த பிறகு முழுமையாக இரண்டம் சண்டையுங்கள். ஏனென்றால் உங்களால் முடியாது என்று தெரிந்துவிட்டது. இந்த பிரார்த்தனையில் நான் வாயால் கேட்கின்றேன், உள்ளத்தால் சண்டையவில்லை, மாத்திரையும் போட்டுக்கொள்வேன், நான் நம்பிக்கையும் கொண்டேன், ஒரு காலம் கிடையாது. நன்மையும் தீமையும் இணையாது என்று அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் நம்பிக்கை கொண்டதற்கான இறைவனுடைய சொற்ப பலனும், நீங்கள் அவனுக்கு விரோதமாக எது உங்களுக்கு தவறு எது கேடு என்று தெரிந்திருந்தும் இறைவன் பக்கம் திரும்பினீர்களோ அப்பொழுது கூட நல்வழி பெறவில்லை. இன்னமும் மாத்திரை மருந்து சாப்பிட்டுக் கொண்டு இறைவன் நான் நம்புகின்றேன் என்று கூறுகின்றீர்கள். அது நம்பிக்கை இல்லை, இறைவன் ஏற்றுக்கொள்வதும் இல்லை. இருந்தாலும் சொற்ப காலம் வாழ வைக்கின்றான். நீங்கள் திருந்துவீர்கள் என்பதற்காக வேண்டி. உங்களுடைய சுகம் இறைவனை நம்பிக்கை கொள்வதன் காரணமாக. 10% நம்பின, 20% நம்பின, அதுக்குரிய சுகமும் 80% அவனுக்கு விரோதமாக நிராகரித்து எது கெட்டதோ அதனை நீங்கள் நம்பினீர்களே. மருத்துவ அறிவு அந்த 80% தீமைகளும் இந்த இரண்டும் கலந்துதான் துன்பத்தோடு இன்பமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். ஆனால் நீங்கள் எண்ணுவீர்கள், சைத்தான் கப்பிப்பான், இந்த மருந்தின் காரணமாகத்தான் 20% இன்பம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. சத்தியமாக நீங்கள் விரும்பியது, நீங்கள் நம்பியது 20%. அதனுடைய சுகத்தை வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். இன்னமும் நீங்கள் கைவிடவில்லை கெட்ட சக்திகளை, அதனுடைய துன்பத்தில் 80% வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். அதனை கைவிட்டால் மட்டும்தான் உங்களுக்கு சுகம் இருக்கின்றது. அதற்கான தைரியம் இல்லை. இப்பொழுது இரண்டும் கேளுங்கள். நம்பிக்கை எனக்கு அளிப்பாயாக வேண்டும் என்று கேளுங்கள். எப்பொழுது இறைவனுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டீர்களோ பின்பு இறைவன் பக்கம் திரும்புங்கள். எனக்கு நற்செய்திகளை நீ கூறிக்கொண்டிருக்கின்றாய், நான் அதனை நிராகரிக்காமல் இருப்பதற்காக வேண்டி எனக்கு நல்லறிவை கொடுப்பாயாக வேண்டும் என்று கேளுங்கள். உங்களுடைய இணை வைப்பு நீங்க வேண்டும். நன்மையை ஏற்றுக்கொண்ட பிறகு கெட்ட வழிமுறைகள், தரங்கெட்ட வழிமுறைகள், சாக்கடை வழிமுறைகள், மருத்துவ வழிமுறைகளை விட்டு நீக்கிக் கொள்ளுங்கள். மனிதர்களுடைய வழிமுறைகளை ஒட்டுமொத்தமாக நீங்கள் கருவத்துடுங்கள். இருந்தாலும் என்னால் விட முடியவில்லை என்று இருக்கும்பொழுது பாவ மன்னிப்பு கேளுங்கள். நிச்சயமாக மன்னிப்பனாக இருக்கின்றான். ஒட்டுமொத்தமாக உங்களை விட்டு வர சொல்லவில்லை. தவறு செய்கின்றேன், வழிபட்டு நடக்கவில்லை, கெட்ட செய்திகளையும் கெட்ட வார்த்தைகளையும் நான் நாடி போய் கொண்டிருக்கின்றேன், தெளிவாக தெரிகின்றது. என் இறைவனே, என்னை மன்னிப்பாயாக. இப்பொழுது உங்களுடைய முன்னேற்றம் உங்களுடைய சுகத்தில் தொடரும், தொடங்க ஆரம்பிக்கும். இறைவனை வழிபடுவது மிக முக்கியமாக இருக்கின்றது. கொஞ்சம் கொஞ்சமாக தேர்த்திக் கொள்ளுங்கள், நம்பிக்கை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள், படிப்படியாக மருந்துகளை நீக்கிக் கொள்ளுங்கள். டாக்டர்கள் கெட்ட சக்திகள் என்று அவர்களை விளக்கும் முறை உங்களுடைய இறைவனிடமிருந்து உங்களுக்கு உதவி ஓரளவுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. முழுமையான சுகம் ஏன் கிடைக்கவில்லை என்பதற்கும் அறிந்து கொள்ளுங்கள். இப்பொழுது நீங்கள் உங்களுடைய இறைவனிடமிருந்து சுகமான ஒரு வாழ்க்கையை கொண்டு வந்தீர்கள், இறைவனுடைய அவ்வளவு அனுகிரகத்தையும் கொண்டு பிறந்தீர்கள். அந்த அனுகிரகத்தைக் கொண்டே நீங்கள் போக வேண்டும், உங்களுடைய இறைவனிடம் நீங்கள் திரும்ப வேண்டும். இறைவன் உங்களை திருப்தி கொண்ட நிலையில் எந்த ஒன்றையும் இவர்கள் வீணாக்கவில்லை. நிச்சயமாக தங்களுடைய உயிரோட்டத்தையும் தங்களுடைய மனநிலையையும் இறை நம்பிக்கையையும் இறைவனுக்கு விரோதமாக போகாத அந்த தன்மையைக் கொண்டு பயபக்தியுடையவர்களாகவும் நிச்சயமாக வாழ்ந்ததன் காரணமாக அவர்களை இறைவன் பொருந்து கொள்ளும் விதத்தில் அவர்களை ஏற்றுக்கொள்கின்றான். இன்று நம்முடைய வாழ்க்கையில் சுகத்தை தேவிடக்கூடாது. என்னுடைய வாழ்க்கையில் 35 வருடங்களாக மருந்துகளை கிடையாது, நோய் என்ன என்று தெரியாது. உங்களுக்கும் அந்த வாழ்க்கை வேண்டும். காரணம், நான் டாக்டராக இருந்திருக்கும் நிலையில் அந்த மருத்துவத்தை நிராகரித்தேன். ஏன்? நல்லறிவு புகட்டப்பட்டது. இதன் காரணமாக வழிபட்டு நடப்பதும் 47:21 வழிபட்டு நடப்பதும் நான் வழிபட்டேன், என் இறைவனை என்னை காப்பாற்றிவிடு, இந்த தொழில் நான் இருக்க விரும்பவில்லை, ஆனால் நான் டாக்டராகத்தான் இருப்பேன் என்ற அந்த எண்ணம் இருந்தது. நான் இந்த நாசமாய் போன MBBS டாக்டர் தொழிலை பார்க்க மாட்டேன், ஆனால் நான் டாக்டராகத்தான் இருப்பேன். யாரால் முடியும்? இறைவன் ஒரு நாள் தான் முடியும். அது இன்று நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. முழுமையாக அவனை சார்ந்து விடுங்கள். பாவ மன்னிப்பு அதிகமாக கேளுங்கள். ஏனென்றால் உலகத்தினுடைய நடைமுறைகளிலிருந்து உங்களால் முழுமையாக விடுபட முடியாது. அது இறைவனும் அறிந்திருக்கின்றான். எனவே அவன் உங்கள் மீது பொறுமையாளன். நீங்கள் பாவ மன்னிப்பு கேட்கும் வரையில் உங்களை அவன் வேதனை செய்வனாக இல்லை. நான் மருந்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றேன், பாவ மன்னிப்பு கேட்கவில்லை, நிச்சயமாக வேதனை இருக்கிறது. பிரார்த்தனை என்பது இப்பொழுது கிடையாது, பாவ மன்னிப்பு தான் உங்களுடைய பிரார்த்தனையாக இருக்கின்றது. இந்த அறிவின் இழிவிலிருந்து என்னை நீ பாதுகாத்துக் கொண்டிருவனே என்று அவன் பக்கம் திரும்புங்கள். உங்கள் இறைவன் செவியேற்பனாக இருக்கின்றான், நெருக்கமாக இருந்து கவனித்துக் கொண்டிருக்கின்றான். ஒரு நல்ல பேச்சு வராதா என்று எனக்கு சாதகமாக. ஆனாலும் என் மனதில் இருக்கக்கூடிய கவலையும் பயமும் கெட்ட சகதி சக்திகளை தவிர என்னுடைய மனதில் நான் வைத்திருக்கவில்லை என்பதை உங்களால் உணர்ந்து கொள்ள வேண்டும், உணர்ந்து கொள்ள முடியும் தெளிவாக. இந்த நிலையில் எனக்கு பிரார்த்தனை ஒரு கேடா என்ற அளவுக்கு கூட பயம் ஏற்படும். எப்பொழுது நீங்கள் பிரார்த்தனைக்கு செல்வதற்கு முன்பாக உங்களை தூய்மையாக்கிக் கொள்ளும் விதமாக இணை வைப்பை நீக்க வேண்டும், மனிதர்களுடைய அறிவை நீக்க வேண்டும். அவ்வாறு முடியவில்லை என்றால் பாவ மன்னிப்பு தேடுங்கள், உள்ளட்சத்தோடு இருங்கள். நிச்சயமாக இறைவன் பயபக்தியாளர்களை நேசிக்கின்றான். அவனுடைய நேசத்திற்குரியவர்களாக இருப்பதன் காரணமாக தன் புறமிருந்து அமைதி அளிக்கின்றான். அந்த அமைதியில் உங்களுடைய நோய்கள் நீங்கும், உங்களுடைய வறுமையும் நீங்கும். நோயைக் கொண்டும் வறுமையைக் கொண்டும் இந்த இரண்டையும் கொண்டும் பிற்பதன் காரணமாகத்தான் நீங்கள் இறைவன் பக்கம் திரும்புவீர்கள், அதுவரை திரும்ப மாட்டீர்கள். நோயை கொண்டு பிடிக்க வேண்டும், அப்படி இல்லை என்றால் வறுமையை கொண்டு பிடிக்க வேண்டும். இந்த இரண்டையும் கொண்டு பிடித்தால், எந்த ஒன்றையும் கொண்டு பிடித்தாலும் சரி, நீங்கள் இறைவன் பக்கம் திரும்புவீர்கள். இந்த இரண்டை மட்டும் உங்களை அவுத்து விட்டுட்டா இறைவன் பக்கம் திரும்ப மாட்டீங்க. ஒரு சோதனை தான். இன்னமும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நான் இறைவன் நாள் இருந்தால் நம்முடைய கதையை முடித்திருக்கலாம், அவ்விதமாக இல்லை, வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்னமும் உங்களுக்கு கற்பித்துக் கொடுக்கப்பட்டால் நீங்கள் நிச்சயமாக அதனை கிரகிக்கூடிய தன்மையுடையதாக இருக்கின்றீர்கள் என்பதை இறைவன் அறிகின்றான். எனவே இந்த நாள் உங்களுக்காக அமைக்கப்பட்டிருக்கின்றது. நீங்கள் எதனை கற்பிக்கப்படுகின்றீர்களோ சத்தியம்தான் என்பதை உணரக்கூடிய மக்களாக இருக்கின்றீர்கள். உங்களுடைய இறைவனை இன்று நீங்கள் வழிபடுங்கள், உள்ளத்தின் இறைவனை வழிபடுங்கள். பூசாரிகள் கற்றுக் கொடுத்த அந்த வழிமுறைகளை ஒருக்காலம் ஏற்காதீர்கள். என்னுடைய மூதாதையர்களை எதன் மீது கண்டேனோ அதனையே நான் பின்பற்றுகின்றேன் என்று உங்களுடைய கலாச்சாரம் ஏற்படாதீர்கள். சத்தியத்தின் பக்கம் நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும். ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான உலகம் இருக்கின்றது. நீங்கள் எல்லோரும் ஒரே உலகத்தில் வாடவில்லை, அஞ்சு கொள்ளுங்கள். உங்களுடைய உலகம் தனி, ஒவ்வொருடைய உலகம் தனித்தனியாக இருக்கின்றது. நீங்கள் தன்னை முடும்பொழுது உங்களை பொறுத்தவரையில் உங்களுடைய உலகம் வானங்களும் பூமியும் அஸ்தமித்து விட்டது. ஒரு காலம் இந்த சத்தியத்தின் விலகாதீர்கள். உங்களுடைய உலகத்திற்குள் வேறு எவரும் உடைய நுழைய முடியாது. இறைவன் விதித்தது மட்டும்தான் நான் இருக்கும். இறுதி வரையில் என்னுடைய கவலையை யாரும் நீக்க முடியாது. நான் கவலையை பகிர்ந்து கொள்வதன் காரணமாக என் கவலையை நீங்கிவிடுமா, கவலைக்கான சூழ்நிலைகள் மாறிவிடுமா என்று கேட்டால் இல்லை. பொய்யாக மாயையாக ஒரு போதையில் இருப்பேன், நான் என் கவலையை நான் பகிர்ந்து கொண்டேன், பாதியாகிவிட்டது. நிச்சயமாக இது பேத்தல் பொய்யாக எனக்கு நானே கற்பித்துக் கொள்வது? உங்களுடைய கவலையும் பயத்தையும் பிறர் கற்பிக்கும் காரணமாக உங்களுக்கு குறைஞ்சிடுமா என்று கேட்டால் இல்லை. அப்படியானால் இந்த கெட்ட வார்த்தைகளை, அலங்காரமான வார்த்தைகளை ஏன் பேசிக்கொண்டிருக்கின்றீர்கள்? என்னுடைய கவலையை நான் பகிர்ந்து கொண்டால் அது பாதியாகிவிடும் என்று. அவ்விதமாக அல்ல, முழுமையாக நீங்கள் அனுபவிக்க வேண்டியிருக்கும். இறைவனிடம் திரும்புங்கள், பாவ மன்னிப்பு கேளுங்கள். குறிப்பாக இரவு நேரத்தில் பாவ மன்னிப்பு அதிகமாக கேளுங்கள். உங்களுடைய தூக்கத்திலிருந்து உங்களை எடுப்பவன் அவன்தான், உங்களுடைய தூக்கத்தில் உறங்கச் செய்பவனும் அவன்தான். இரவு நேரம் வருகிறது, நான் படுக்கைக்கு செல்கின்றேன், தூக்கம் வருமா என்று கேட்டால் தெரியாது, தூக்கம் வந்தால் தூங்குவேன், அவ்வளவுதான். அப்படியென்றால் தூக்கத்தை கொண்டு வருபவன் யார்? உங்களுடைய இறைவன். அங்கு மன அமைதியை கொண்டு வருபவன் யார்? உங்களுடைய இறைவன் தான். மனம் அமைதி அடையாமல் தூக்கம் கிடையாது. அதே நேரம் மனம் அமைதி அடைகின்றது, தூக்கமும் அதே நேரம் உங்களுக்கு வருகின்றது. பகல் நேரம் அந்த இரவின் பொழுது ஒரு அத்தாட்சியாக இருக்க வேண்டும். நீங்கள் வாழ்ந்த அந்த இரவின் பகுதி பகல் நேரத்தில் அத்தாட்சியாக இருக்க வேண்டும். அமைதியை மேற்கொள்ளுங்கள், சமாதானத்தை விரும்புங்கள், பாவமன்னிப்பு தேடுங்கள். கவலை நீங்கும் வரையில் பாவமன்னிப்பு தேட வேண்டிய அந்த எண்ணத்திலேயே இருங்கள். உங்களுடைய உணர்வின் மூலமாகவே இறைவனை ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த படக்கத்தில் வரும் பொழுது உங்களுக்கு கவலையும் கிடையாது, பயமும் கிடையாது. இந்த உலகத்தின் சொற்க வாழ்க்கை எது? கவலையும் பயமும் நீக்கப்பட்ட வாழ்க்கை. ஏற்றுக்கொள்ளுங்கள். அத்தியாயம் 47:21, வழிபட்டு நடப்பதும் நன்மையான சொல்லுமே. கேட்பதும் சரி, நன்மையான சொல் சொல்வதும் சரி, வழிபட்டு இறைவனுக்கு நான் வழிபடக்கூடிய ஏற்றுக்கொண்டேன் என்ற அந்த நன்மையான சொல், இந்த இரண்டும் தான். ஒரு காரியம் உங்கள் மீது உறுதியாகிவிட்டது, இறைவன் மூலமாக சுகமடையுங்கள் என்று. கவலை வேண்டாம், ஒட்டுமொத்தமாக கவலை வேண்டாம், பயமும் வேண்டாம், அமைதியடையுங்கள். உங்களுக்காக உறுதிப்படுத்தப்பட்டு அங்கு உயிர் மூச்சாக அமைக்கப்பட்டு விட்டது, உங்களுடைய உயிர் மூச்சு தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. பல கவலைகளுக்கிடையே இன்னமும் இறைவனுடைய அந்த ஆற்றலை நீங்கள் ஏற்றுக்கொண்டதன் காரணமாக எனக்கு கவலை வேண்டாம் என்ற உள் உணர்வு இன்னமும் இருக்கின்றது. அதன் காரணமாக நீங்கள் கவலை இல்லாமல் இருக்கின்றீர்கள். மனிதர்களை நாடி செல்லாதீர்கள், மனிதர்களுடைய உதவியை நாடாதீர்கள். அவர்கள் உங்களுடைய பெற்றோர்களாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், உங்களுடைய சகோதர சகோதரிகளாக இருக்கட்டும், உங்களுடைய உறவினர்களாக இருக்கட்டும், கணவன் மனைவியாக இருக்கட்டும், யாருடைய உதவியும் நடந்தீர்கள், உங்களுடைய இறைவன் பக்கம் திரும்புங்கள். அவன்தான் உங்களை இணைத்தான், உங்களை தனித்தனியாகவும் தனித்தனி அகிலங்களில் வாழ வைத்தான், உங்களை ஒன்றாகவும் வாழ வைத்தான். தனித்தனிய முறையில் நீங்கள் கூட்டு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். அது இணைந்து இருக்க வேண்டுமென்றால், என்றென்றும் அது உங்களுக்கு பயணிக்கூடியதாக இருக்க வேண்டுமென்றால், ஒவ்வொருவரும் தனித்தனியான உலகத்தில் வாடுங்கள், உங்களை அவன் இணைத்து வைப்பான். அந்த உலகத்தை நீங்கள் நீக்கிக் கொண்டு ஒருவர் உலகத்தில் மற்றவர் புகுந்து கொண்டு நீ எனக்கு நான் உனக்கு என்று கூறாதீர்கள், மனம் சிதைந்துவிடும். யாரொருவரும் யாரொருவரையும் பாதுகாக்கவோ யாரொருவரும் மற்றவரை தாங்கவோ சக்தி பெறாதவர்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இன்று உங்களுடைய இறைவன் யார் என்பதை ஓரளவுக்கு அறிந்திருக்கின்றீர்கள், முழுமையாகவும் அறிந்திருக்கின்றீர்கள். உங்களுடைய பாவங்களுக்கு மன்னிப்பு தேடி வாருங்கள். ஏனென்றால் உலகத்தினுடைய வழிமுறைகள் உங்களால் விட முடியாது. இறைவன் நாடினால் தவிர நன்மையை ஏற்றுக்கொள்ளுங்கள், நல்ல செய்தியை பேசுங்கள் உங்களுடைய உள்ளத்திற்கு. பிறகு நீங்கள் தவறான பாதையில், உலகத்தின் பாதையில் போகும் பொழுது விழிப்புணர்வோடு இருங்கள். பாவ மன்னிப்பு கேட்க வேண்டிய நேரம் இது என்று பயபக்தியோடு வாழ்ந்து வாருங்கள். எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் அந்த பயபக்தியை விட்டுட வேண்டாம். நிராகரிக்கக்கூடிய மக்களாக ஆகிவிட வேண்டாம். உங்களுக்கு தெளிவாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இது உங்களுடைய வாழ்க்கை என்று. அத்தியாயம் 47:25, நிச்சயமாக எவர்கள் நேர்வழி இன்னது என்று தெளிவாக தெரிந்த பின்னர். அத்தியாயம் 47:25, நிச்சயமாக எவர்கள் நேர்வழி இன்னதுதான், இதுதான் சரியான பாதை, நிச்சயமாக இது சத்தியம் இருக்கிறது என்று யாரெல்லாம் உணர்கின்றீர்களோ, இவ்விதமாக தெளிவான பின் புறக்கணிக்காதீர்கள். இதை புறக்கணித்தவர்களாக சென்றுவிட வேண்டாம். இப்பொழுது உங்களுடைய பிரார்த்தனை, என் இறைவனை நான் எதனை நேர்மையான பாதையாக கேட்டுக்கொண்டேனோ, தெளிவான ஒரு நல்லறிவாக கேட்டுக்கொண்டேனோ, இதிலிருந்து நான் தவறிவிடாமல் என்னை பாதுகாத்துக் கொண்டிருவேனே என்று உங்களுடைய பிரார்த்தனையை இப்பொழுது மேற்கொள்ளுங்கள். மறக்க மாட்டேன். இவற்றையெல்லாம் நான் கேட்டுக்கொண்டேனோ, இவற்றையெல்லாம் நான் மறந்துவிட்டேனோ, நன்மைகளின் சிலவற்றை நீ எனக்கு நினைவூட்டுவாயாக இறைவனை. உன்னிடமே பொறுப்பேற்படுகின்றேன், நான் மறதியில் ஆகிவிடுவேன். மீண்டும் என்னுடைய பழைய வாழ்க்கைக்கு நான் திரும்புவேன். இப்பொழுதும் முழுமையாக என்னுடைய பழைய வாழ்க்கையை விட்டுவிட முடியுமா என்று கேட்டால் இல்லை. நிச்சயமாக கோயில்களுக்கும் செல்வேன், மசூதிகளுக்கும் செல்வேன், அங்கு பாதிரிமார்களையும் பூசலைகளையும் பின்பற்றிவிட்டு நான் என்னுடைய காரியத்தை இறைவனுக்கு செய்துவிட்டதாக நினைத்துக் கொண்டு வருவேன். உண்மையான இறைவனம் எங்கிருக்கிறது என்பதை இப்பொழுதும் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றாலும் நீ மன்னிப்பவன். என்னை உன்னுடைய உள்ளத்தின் பக்கம், உன்னுடைய ருகுவின் பக்கம், உன்னுடைய ஆன்மாவின் பக்கம் நீ என்னை இணைப்பாயாக என்ற அந்த நம்பிக்கையோடு நான் உன்னை பிரார்த்திக்கின்றேன். பாவத்தை மன்னிப்பாயாக. தனித்து வாழக்கூடிய அந்த வாழ்க்கையை எனக்கு அமைப்பாயாக. நம்ம நேரமே சொல்லுவோம், ஐ ஆம் பிலீவிங் இன் காட் அலோன், நான் இறைவனை மட்டுமே தனித்தவனாக ஏற்றுக்கொண்டேன். தனித்தவனாக நீ ஏற்றுக்கிறியா, நீ ஏற்றுக்கிற நம்மெல்லாம் ஒரே இறைவன் அப்படி கிடையாது. ஒவ்வொருவருக்கும் அவருடைய இறைவன். எனக்கு ஒரு முடிவு வந்துவிட்டால் என்னுடைய இறைவன் நான் கேட்பது வேறு, உங்களுக்கு சுகமாக வாழும் பொழுது நீங்கள் கேட்பது இறைவன் வேறு. மன்னிப்பவனிடம் நான் திரும்புகின்றேன். சுகமாக வாழும் பொழுது நிலைத்திருக்க செய்வோனே உயிரிட்டுபோனே என்று நீங்கள் அவன் பக்கம் திரும்புகின்றீர்கள். இறைவனுக்கு 1000 பெயர்கள் இருக்கின்றன, அந்த பெயர்களைக் கொண்டு அவனை நினைவு கூறுங்கள். எனக்கு கவலையும் பயமும் இருக்கும் பொழுது சமாதானம் அளிப்பவனே என்று நான் அவனிடம் கேட்கின்றேன். சமாதானம் அளிப்பவன் என்னுடைய இறைவனாக இருக்கின்றான். உங்களுக்கு கவலை இருக்கும் பொழுது அமைதி அளிப்பவனே என்று நீங்கள் கேட்கின்றீர்கள். அமைதி அளிப்பவன் உங்கள் இறைவனாக இருக்கின்றான். உயிர் போய்விடுமா என்று பதிவிக்கும் பொழுது உயிரளிப்பானே என்று கேட்கின்றீர்கள், அவனுடைய பெயர். சுகமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இது என்றைக்கும் பிறந்திடக்கூடாது என்று எண்ணுகின்றேன், நினைத்திருக்க செய்வானே அவனுடைய பெயராக இருக்கின்றது. உங்களுடைய இறைவனை நீங்கள் அடையுங்கள், அந்த தேவைகளில் அவனுடைய பெயர் இருக்கின்றது. அந்த பெயரை கொண்டு அடிக்கும் போது உன்னை தவிர இறைவன் இல்லை என்று கூறும்பொழுதுதான் அது உண்மையாக அந்த இறைவனிடம் சேர்கின்றது, ஒரே இறைவனிடம் சேர்கின்றது. உன்னை தவிர எனக்கும் அடி இருக்கின்றது, மனைவிடம் இருக்கின்றார் என்று கூறும்பொழுது நிச்சயமாக நீங்கள் இறைவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. நீங்கள் அசத்தியத்தின் மீது இறைவனுக்கு விரோதமாக நிராகரிப்பவர்களாக ஆகிவிட்டீர்கள். இந்த வாழ்க்கையை நமக்கு கூடாது. தெளிவான சத்தியம் எனக்கு வந்துவிட்டது இறைவனே, நான் அதன் மீது உறுதியாக அமைய வேண்டும், நீ எனக்கு உதவி புரிவாயாக. இது உங்களுடைய பிரார்த்தனையாக இன்று அமைய வேண்டும். அவ்விதமாக நான் உன்னுடைய பாதை விட்டு தவறும் பொழுது என்னை குற்றம் பிடிக்காது இருப்பாய் இறைவனே, என் மீது சுமையை சுமத்தாது இருப்பாய் இறைவனே, உன்னுடைய சோதனைக்கினை ஆளாக்கூடாது இருப்பாய் இறைவனே. கேளுங்கள், நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. வழிபடுவதும் நன்மையான சொல்லுமே. நீங்கள் படுகொடியில் வாழக்கூடிய அந்த வாழ்க்கையில் இருந்தாலும் சரி, படுகொடியில் வீடக்கூடிய அந்த பாதையில் இருந்தாலும் சரி, மன்னிப்பாயாக நல்ல சொற்களை பேசுங்கள். மன்னிப்போனே உன்னை தவிர மன்னிப்போன் இல்லை, அந்த வார்த்தை வரவேன். அந்த எண்ணத்தோடு நீங்கள் வாழ வேண்டும். இன்று உங்களுடைய பெரும்பாலான நோய்களும் போய்விட்டன, நாளைய வாழ்க்கையை பற்றி உறுதியான செய்தி அங்கு அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த உயிர் மூச்சு பெருகட்டும், நல்லறிவும் பெருகும் என்னுடைய வருமானத்திற்காக வேண்டி. இதுவரையில் பொய்யையும் பொருட்களையும் சொல்லி நான் சம்பாதித்துக் கொண்டிருந்தேன், இனி உண்மையையும் சத்தியத்தையும் கொண்டு நான் என்னுடைய வாடிக்கையாளர்களிடம் பேசும்பொழுது அந்த சூழ்நிலையிலும் என்னுடைய இன்று வரையில் பொய்யை கொண்டு பொருட்டை கொண்டு நான் சம்பாதித்த வருமானத்தை காட்டிலும் சிறப்பான வருமானம் எனக்காக காத்திருக்கிறது என்பதை நீங்கள் விரும்புங்கள். பொய் சொல்லாமல் எனக்கு வியாபாரம் இல்லை என்று கூறக்கூடிய இந்த மனிதர்களின் கெட்ட வார்த்தைகளை விட்டு விலகுங்கள். உண்மையை கூறும் பொழுது இறைவன் உங்களை பாதுகாப்பாக இருக்கின்றான். அந்த பொருளில் உயிரோட்டம் இருக்கின்றது, அதை கொண்டு நீங்கள் உங்களுடைய உணவை வாங்கும் பொழுது வயிறுகளில் அது குளிர்ச்சியாக இருக்கும், சுகமாக இருக்கும். உங்களுடைய குழந்தைகளுக்கும் நீங்கள் அதிலிருந்து ஒட்டும் பொழுது இதுவரை நெருப்பை ஒட்டி கொண்டிருந்தீர்கள், இப்பொழுது குளிர்ச்சியான இறை உணவை கொண்டு அவனுடைய உணர்வை கொண்டு ஒட்டுகின்றீர்கள். அது குளிர்ச்சியாகவும் சுகமாகவும் அந்த வயதுகளுக்கு அமையும், நல்லறிவையும் பெருக்கும். அந்த குழந்தையை நின்று முதலாக இறைவனோடு வாழ்ந்து வருவார்கள். அவர்களுக்கு நீங்கள் பாதுகாப்பு அளிக்க வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுடைய இறைவன் அவர்களை பாதுகாப்பான். சத்தியம் இன்னதுதான் என்று தெளிவான பின்னர் யார் புறக்கணிக்கின்றார்களோ, இதற்கு பின்னரும் எங்களுடைய வழி எங்களுக்கு, உங்களுடைய வழி உங்களுக்கு என்று யார் புறக்கணிக்கின்றார்களோ, கெட்ட சக்திகள் தோன்றிவிடும், அதனை அழகாக்கிவிடும், புறக்கணிப்பை அழகாக்கிவிடும். அவர்களுடைய வாழ்க்கை நரக வாழ்க்கை தான், இந்த உலகிலும் மறு உலகிலும். எனவே நாம் 100,000 கொள்வோமாக. மனிதர்களுடைய வழிமுறைகள் என்னை என்னுடைய பாதையிலிருந்தும் திருப்பிட வேண்டாம் இறைவனே. என்னையும் என் சந்ததிகளையும் நீ உன் பொறுப்பில் ஏற்றுக்கொண்டு பாதுகாப்பாயாக. பிரார்த்தனை என்று வரும்பொழுது இனி பாதி என்னிடமும் இருக்கிறது, நானும் செய்ய வேண்டும் என்ற அந்த எண்ணம் இல்லாமல் இறைவன் முழுமையாக ஒப்படைத்துவிட்டு பின்னர் அமைதியையும் கேளுங்கள். நிச்சயமாக அமைதியையும் தருவான், உங்களுடைய நிறைவையும் சீராக்குவான். இன்னும் நிலைத்திருக்க செய்யக்கூடிய மாபெரும் சக்தி படைத்து உங்களுடைய அகிலங்களுக்கு இறைவன அல்லாவை என்று நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். உள்ளத்தோடு கலந்துவிடுங்கள், உள்ளத்தின் இறைவனை ஏற்றுக்கொள்ளுங்கள். இன்று உங்களுடைய வாழ்க்கையை நன்மையானதாக ஆயிற்று.